கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் யாத்திராகமம் 10 அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாம்.
நீ என் ஜனங்களை போகவிட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டிக்கிளிகளை வரப்பண்ணுவேன். தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும்.
நீ என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். If thou refuse to let my people go, behold, tomorrow will I bring the locust into thy host. தரை காணப்படாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மழைக்கு தப்பி மீதியாய் வைக்கப்பட்டதை பச்சித்து போடும். வெளியிலே துளிர்க்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும். And they shall cover the face of the earth, that one cannot be able to see the earth. And they shall eat the residue of the which escaped, which remained unto you from the hail. And shall eat every tree which grows for you out of the field. இந்த செய்தியிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், The flake of locusts. வெட்டுக்கிளிகளின் வாதை. இந்த பிளேக் ஆஃப் லோகஸ்ட், வெட்டுக்கிளிகளை பற்றி தான வாதை குறித்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே விரிவாக பேச விரும்புகிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் அவர் கொடுத்தார். உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி தேவனுடைய வார்த்தையை கை கொள்வதுதான். இன்னொரு வழி இருக்கிறது, மனுஷன் தன் அறிவினாலே ஜீவிப்பது, வார்த்தையின்படி ஜீவிப்பது, அதற்கு விரோதமாக அறிவின்படி ஜீவிப்பது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஜீவ விருட்சம் என்று ரெண்டு விருட்சங்களை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார். நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தால் உனக்கு ஜீவன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, உலகம் வந்து உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும், மகிழ்ச்சியாய் இருக்கும், எந்த தீமையும் வராது என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியிலே பங்கு பெற்றால் உனக்கு மரணம் வரும், வியாதிகள் சாபங்கள் எல்லாமே வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கும் பொழுது, ஏவாள் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டால் ஆதாமும் மீறுதலுக்கு உட்பட்டதினாலே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி, ஜீவ விருட்சத்தை விட்டு விலகி, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியிலே பங்கு பெற்றபடினாலே உலகமானது சபிக்கப்பட்டதாக மாறியிருக்கு. உலகத்திலே மரணம் வந்திருக்கிறது, வியாதி வந்திருக்கிறது, பலவிதமான உபத்திரங்கள் துன்பங்கள் இந்த உலகத்திலே வந்திருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் வந்து ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இந்த உலகத்தை விதமாக உண்டாக்கினாரா? இல்லை, நாம் என்றைக்கும் அறியாமல் இருக்கும்படியாக, நமக்கு சந்தோஷமாக இருக்கும்படியாக உண்டாக்கினார். தேவகுமாரனையும் குமாரத்திலையும் பெற்று உலகத்தை நிரப்பி உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் அபிதமாக மனுஷனை சிருஷ்டித்துக்கும் பொழுது மனுஷன் தன்னுடைய சொந்த வழியிலே போனாலே, சர்ப்பம் வந்து ஏவாளை வஞ்சித்ததினாலே, பிசாசு சர்ப்பத்துக்குள் புகுந்து ஏவாளை வஞ்சித்த நிமித்தமாக அந்த இச்சையினால் உண்டான கேட்டினாலே உலகம் வந்து இன்னைக்கு ஃபைனல் ஸ்டேஜ் அழிவின் நிலைமையிலே வந்திருக்கு. இதுக்கெல்லாம் ரூட் காஸ் வந்து அங்கே ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இந்த உலகம் இந்த நிலையில இருக்கிறதே, நிம்மதி இல்லாத உலகத்திலே ஜீவிக்கிறோம். The world of uncertainty, எந்த விதமான நிச்சயம் இல்லாத உலகத்திலே, நாளைக்கு என்ன நடப்புன்னு தெரியாது, இன்னைக்கு இப்படி கரண்ட் கட் ஆகும்னு தெரியல, எல்லாம் ஞாயிற்றுலமே தான் கரண்ட்டை நாங்கள் வந்து அது ஸ்டாப் ஆகுது, அதனால் என்ன காரணம்னு நமக்கு தெரியல. எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது என்பது மட்டும்தான் நமக்கு தெரிகிறது. அதுதான் நமக்கு தெரியுதே ஒழிய வேற ஒன்றும் தெரியுதில்லை. எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக உலகத்தின் மக்கள் செயல்படுகிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது. ஆனாலும் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஒரு நாளிலே முற்றிலுமாக ஜெயிப்பார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனை ஆராதிக்க முடியாதபடி 7 வாரங்கள் கடந்து சென்றிருக்கிறது. இவ்விதமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். மனுஷன் தேவனை ஆராதிக்க முடியாத நிலையிலே சூழ்நிலைகளும் மற்றும் மனிதர்களும் அதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அதனால உலகம் இன்னைக்கு சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. உலகம் வந்து இன்னைக்கு மரணம் நிறைந்ததாக இருக்கிறது. உலகம் பயம் நிறைந்ததாக இருக்கிறது. நிச்சயமில்லாத வாழ்க்கையை ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவ்விதமாக தேவன் உண்டு பண்ணவில்லை. தேவன் மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனனாலே இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தன் சொந்த வழியிலே போகும் பொழுது உலகமானது அவங்களை கக்கி போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அவங்களை கவிழ்த்து போடும். என் தேவன் உண்டாக்கின உலகம் புனித பூமியாக இருக்கிறது. இந்த புனித பூமியிலே மனுஷன் வாழ்வதற்கு அவனுடைய பிரமாணங்களை வைத்திருக்கும் பொழுது மனுஷன் தேவனுடைய பிரமாணங்களை தள்ளிவிட்டு தன் சொந்த முறைப்படி அவன் எல்லாத்தையும் செய்யும் பொழுது ஒரு நாளில் இந்த பூமியானது அவனை கக்கி போடும், முற்றிலுமாக கவிழ்த்து போடும். தேவனுடைய பிள்ளைகள் வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வார்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது ஆண்டவர் அங்கே வந்து சாபத்தை அனுப்பினார். அந்த சாபம் என்னவென்றால் வெட்டுக்கிளிகளாக இருக்கிறது. எகிப்தினுடைய ராஜா பார்வோன் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனனாலே எகிப்திலே ஆண்டவர் சாபத்தை அனுப்பினார், வாதைகளை அனுப்பினார். அதுதான் வெட்டுக்கிளிகளாக இருக்கிறது. மோசே தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை வந்து எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவன் வந்து கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும்படியாக ஆண்டவர் அவனுக்கு அவ்விதமான ஒரு மகா பெரிய ஊழியத்தை கொடுத்து அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்க போகும் பொழுது பார்வோன் வந்து அவர்களை விடமாட்டேன் என்று சொல்லுகிறான். நாங்கள் 3 நாள் பிரயாணம் செய்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் வனாந்தரத்திலே ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது சாத்தான் அங்கே விடவில்லை, பார்வோன் அங்கே விடவில்லை. அவன் தன்னுடைய இதயத்தை கடினப்படுத்தினான். தன்னுடைய கழுத்தை அவன் ஸ்டிப் நெக்டாக மாற்றினான், வணங்கா கழுத்துள்ளவனாக மாறினான். அதனால கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அங்கே வாதைகளை அனுப்பினார். வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே வாதைகள் அனுப்பப்பட்டது. எங்கே அனுப்பப்பட்டது? எகிப்திலே அனுப்பப்பட்டது. லோகஸ்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அது தேவனுடைய நியாய தீர்ப்பை செலுத்துகிற ஒரு கருவியாக இருக்கிறது. 10 வாதைகளை தேவன் எகிப்தின் மேல அனுப்பினார். இது வந்து அதுல ஒரு வாதையாக இருக்கிறது, 8வது வாதையாக இருக்கிறது. முதல்ல தண்ணீர் ரத்தமாக மாறினது, 2வது ஃப்ராக்ஸ், 3வது பேன்கள், 4வது வண்டுகள், 5வது எரிபந்தமான கொப்பளங்கள், பின்பு கொள்ளை நோய்கள், மிருகங்களுக்கு கொள்ளை நோய் வந்தது, அதன் பின்பு அங்கே வந்து கல்மழை வந்தது, பின்பு வெட்டுக்கிளி, காரிருள், கடைசியாக தலைப்பிள்ளை சங்காரம். இவ்விதமாக 10 flakes ஆண்டவர் அனுப்பினார். அதுல ஒரு ஃபிளேக் தான் இந்த 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வெட்டுக்கிளிகளாக இருக்கிறது. கர்த்தர் என்ன அங்கே மோசே போய் பார்வோன்ட்ட சொல்லுகிறார், நீ வந்து என்ன செய்ய என்றால் எந்த மட்டும் உன்னுடைய இதயத்தை தாழ்த்தாதபடி கர்த்தருக்கு விரோதமாக நீ ஜீவிப்பாய். இன்னைக்கு பாருங்க எல்லாமே கர்த்தருக்கு விரோதமாக தான். அரசாங்கமே கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறது. அதனால அவ்விதமான ஒரு காலம் அன்னைக்கு அரசாங்கம் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தது. அவருடைய வார்த்தைகளை மதிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை நீ வந்து போகவிடு என்று சொல்லும் பொழுது அவன் போகப்பட மாட்டேன் என்று சொன்னான். ஏனென்றால் அவனுக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்குது. பார்வோன் எகிப்தினுடைய ராஜா, உலகத்தினுடைய வல்லரசாக அன்றைக்கு எகிப்து இருக்கும் பொழுது பார்வோன் வந்து அவன் வந்து ராஜாவாக இருக்கிறான். பொலிட்டிக்கல் பவர் இருக்கிறது அவனுக்கு, வந்து ரிலிஜியஸ் பவரும் இருக்கிறது அவனுக்கு, டெமனிக் பவரும் இருக்கிறது. அந்த காலத்தில் வந்து எகிப்தியர்கள் வந்து பல தெய்வங்களை வழிபட்டார்கள். தங்களுடைய தெய்வங்களுக்கு அடையாளமாக சில மிருகங்களை அவர்கள் அங்கே வழிபட்டார்கள். அவள் வந்து நரியை வழிபட்டார்கள், அவள் வந்து தவளையை வழிபட்டார்கள், அவர்கள் பசுவை வழிபட்டார்கள், அவள் பஃபூன் குரங்கை வழிபட்டார்கள், அவர்கள் வந்து நல்ல பாம்பை வழிபட்டார்கள். எகிப்து நாட்டு அங்கே வந்து அழகி அந்த கிளியோபாட்ரா வந்து கடைசியாக தன்னை தற்கொலை செய்வதற்காக நல்ல பாம்பை தன் மேலே விட்டு அந்த நல்ல பாம்பு அவளை கொத்தி சாகடித்தது. அவளே நல்ல பாம்புகளை, நல்ல பாம்பை தன்னுடைய அந்த கோபுராபை தன் மேல விட்டு அவள் அது கொத்தி அவள் மறித்தாள். அந்த பாம்பு அவளுடைய தெய்வமாய் இருந்தது. இவ்விதமான தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள். ஒன் ட்ரூ காட வழிபட்டார்கள். எந்த விக்கிரகங்களும் எந்த ஐடலும் கிடையாது. அவர்கள் சிருஷ்டிப்பை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிகரை தொழுது கொண்டார்கள். வானத்தை பூமி அதில் உண்டான உண்டாக்கின கத்தரை தொழுது கொண்டார்கள். ஒன் காட தொழுது கொள்ளும் பொழுது பார்வோன் வந்து அவளுக்கு அகைன்ஸ்டா இருந்தான். இது வந்து ஒரு சேலஞ்சாக அங்க இருந்தது, ஒரு சவாலாக, ஒரு பலப்பரிச்சையா இருந்தது. எகிப்தின் தேவர்கள் பெரியவர்களா அல்லது இஸ்ரவேலின் தேவனாய கத்தர் பெரியவரா என்று சொல்லும் பொழுது, கத்தர் யார் அவரை நான் அறியேன், நான் உங்களை போக விட மாட்டேன் என்றால் அந்த பொலிட்டிக்கல் பவர் இருக்குது. மத கலவரங்கள் வந்து பொலிட்டிக்கல் பவர்லால அது வருகிறது. மத கலவரம் இருக்கிறதுலே மோசமானது. அதிக ரத்தம் சிந்துவது மதக்கலம். ஜனங்களை பிளவுபடுத்தி சமாதானத்தை கெடுத்து போடுவது மதக்கலவரம். அது வந்து அரசாங்க வல்லமையோடு கூட அது செயல்படும் பொழுது அதை தடுத்து நிறுத்துவது கடினமான காரியம். இப்பொழுது பார்வோன் வந்து அவ்விதமான விக்கிரகங்களை வழிபடுகிறவன். இஸ்ரேல் ஜனங்கள் ஒன் ட்ரூ காடா இருக்கிறார்கள். சாதாரண ஒரு மக்கள். அவளுக்கு யுத்தம் செய்ய தெரியாது, அவளுக்கு போராட்டம் நடத்த தெரியாது. சாதுமான ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். பார்வோன் அவளை கொண்டு பிரமிடை கட்டினான். அவன் பெரிய பெரிய பண்டகசாலைகளை எல்லாம் கட்டினான். அடிமைகளாக அவளை அடித்து வேலை ஏவி கொண்டிருந்தான். இவ்விதமான ஜனங்கள் வந்து இப்பொழுது எங்களுக்கு டெலிவரன்ஸ் வேணும், நாங்கள் கத்தருக்கு ஆராதனை செய்யும் சொல்லும் பொழுது கத்தர் யார் அவர்களுக்கு ஆராதனை செய்ய விட மாட்டேன். எகிப்தின் தேவர்கள் பெரியவர்கள் என்று நினைத்தார். அதனால எகிப்தின் தேவர்கள் மேல் தேவன் நீதியை செலுத்தினார். பைபிள் அவிதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால பாருங்க, இவ்விதமான ஒரு ஷோ டவுன் வந்து அந்த நேரத்தில் ஏற்படும் பொழுது மோசஸ் அவங்களுக்கு ஒரு ஆண்டு ஒரு ப்ராஃபட்டை கொடுத்திருந்தா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. மோசஸ் வந்து பார்வோன் ஈஸியாக கொலை செய்து விடலாம், ஆனால் கொலை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. பார்வோனை காட்டிலும் அவனுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். மோசையை கொண்டு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை அவன் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு போய் பின்பு கானான் தேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அவனுடைய மரண நேபோ மலையின் மேல இருக்கிறது, அது எகிப்தில் அல்ல. அவ்விதமாக ஆண்டவர் அவனுடைய லைஃபை பிளான் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது மனுஷன் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே போல நம்முடைய லைஃப்ல ஒரு பிளான் இருக்கும் என்றால் மனுஷன் உலகத்தின் சக்திகள் ஒண்ணுமே செய்ய முடியாது. அது எந்த பவரா இருந்தாலும் அந்த பவர் வந்து அவங்க மேல ஆதிக்கம் செலுத்த முடியாது. அதனால மோசே வந்து தேவனுடைய ஆவியை பெற்றவனாக, ஒரு அனாயிண்டட் ப்ராஃபட்டாக, ஒரு விண்டிகேட் ப்ராஃபட்டாக பார்வோனுக்கு எதிர்த்து நிற்கிறான். என் ஜனங்களை போகவிடு என்று சொல்லும் பொழுது, போக விட மாட்டேன் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு பாதைகளாக வந்தது. பைபிள்ல என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆண்டவர் ஒரு மனுஷனை எச்சரிக்காமல் வந்து நியாயம் தீர்க்க மாட்டார். மனுஷன் திடீர்னு நியாயம் தீர்த்துருவான், விசாரிக்காம கூட ஃபால்ஸ் என்கவுண்டர் பண்ணிடுவான். அவனுக்கு பிடிக்காத ஆட்களை ஃபால்ஸ் என்கவுண்டர் பண்ணிடுவான். அவனுக்கு நியாயமான காரணம் இருக்கிறதா என்று கூட யோசிக்க மாட்டான். கோர்ட்டில் கூட நல்ல தீர்ப்புகள் எப்பொழுதும் கிடைப்பதில்லை. கோர்ட்டில் கூட அநியாயங்கள் இருக்கிறது, நீதி இல்லை. அவ்விதமான ஒரு காலத்தில் ஜீவிக்கும் பொழுது ஆனால் தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜட்ஜாக இருக்கிறார், அவர் உலகத்தின் அதிபதியாக இருக்கிறார், ராஜாவாக இருக்கிறார். அதனால அவர் மனுஷனை தண்டிக்க வேண்டும் என்றால் அவனை வந்து வார்னிங் பண்ணாதபடி தண்டிக்க மாட்டார். வார்னிங் தென் ஜட்ஜ்மென்ட். வார்னிங் எச்சரித்த பின்புதான் அவர் நியாயம் தீர்க்கிறார். எச்சரிக்காததுக்கு முன்னதாக அவர் நியாயம் தீர்ப்பதில்லை. அது மாத்திரமல்ல, அவனுக்கு அவகாசம் கொடுக்கிறார். ஒரு அவகாசம் கொடுத்து தான் நியாயம் தீர்ப்பான். கவர்மெண்ட் என்ன செய்யும், திடீர்னு ராத்திரியில பணம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி அவகாசம் கொடுப்பதில்லை. எந்த காரியத்துக்கும் அவகாசம் கொடுப்பதில்லை. பொலிட்டிக்கல் பவரை தவறாக பயன்படுத்துவது, ஜனங்களுக்கு வந்து அதிக உபத்திரங்களை கொடுப்பது. ஆனால் தேவன் அப்படியாப்பட்டவர் அல்ல, தேவன் நல்லவராய் இருக்கிறார். இந்த பார்வோனுக்கு உணர்வடையும்படியாக, வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக ஒவ்வொரு வாதைகளா அனுப்பும் பொழுது அது அவனுக்கு ஒரு கிரேஸா இருக்குது. அவன் உணர்வடைந்து மனம் திரும்பினால் மேற்கொண்டு அதிக தண்டனைகள் ஏற்படாது, அவனுக்கு வந்து அழிவு வராது என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் முதலாவது வார்னிங் கொடுக்கிறேன், ஜனங்களை போக விடு. ஒன்னாம் வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார்.
என் ஜனங்களை நீ போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார். மூணாவது வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய்,
அதாவது
மோசேயும் ஆரோனும் பாரோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய், என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு.
உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லா இருப்பாய், இதுவரைக்கும் ஏழு வாதைகள் வந்து விட்டது, இன்னும் உன்னை நீ தாழ்த்தல, இப்பொழுது எட்டாவது வாதம் வரப்போகிறது, நீ என் ஜனங்களை ஆராதனை செய்யும்படியாக நீ போகவிடு, என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்யும்படி ஜனங்களை போகவிடு. இப்பொழுது நம்ம ஆராதனை இல்லாதபடி இருக்கிறோம். எப்பொழுதுமே அந்த 144 தடவை ஞாயிற்றுக்கிழமையில ஆரம்பிக்கும், ஞாயிற்றுக்கிழமையில முடியும். ஏன்னா இங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க கூடாது, இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க கூடாது. இப்ப கூட இந்த முழு ஊரடங்கு சட்டம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு கரண்ட் வேற கிடையாது. எல்லாமே என்னன்னா, எல்லாம் தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடாது என்றுதான் சாத்தான் அவிதமாக ஹிடன் அஜெண்டா வைத்திருக்கிறோம். ஹலோ, அன்னைக்கு எப்படி இருந்த அதே ஆவிதான் இப்பொழுது இருக்குது. பார்வன் ஜனங்களை போக விட மாட்டேன் என்று சொன்னான். மோசே, என் ஜனங்களை ஆராதனை செய்யும்படியாக நீ போகவிடு, எது வரைக்கும் நீ தாழ்த்தாம இருப்பா, கர்த்தருக்கு முன்பாக நீ எது வரைக்கும் நீ தாழ்த்தாமல் இருப்பாள், ஹவு லாங் வில் தவ் ரெஃபியூஸ் டு ஹம்பிள் தைசெல்ஃப் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நீ எது வரைக்கும் தாழ்த்தாமல் இருப்பாய், என் ஜனங்களை, லெட் மை பீப்புள் கோ தட் தே மே சர்வ் மீ, அவள் எனக்கு ஆராதனை செய்யும்படியாக நீ போகவிடு, போகவிட மாட்டேன் என்று சொல்வாயாயில். நாலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
நீ என் ஜனங்களை போகவிட மாட்டேன் என்பாயாகில், நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வர பண்ணுவேன்.
நீ என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்று சொல்லுவாயானால், நான் நாளைக்கு உன் எல்லைக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த முதலாவதாக வெட்டுக்கிளிகளை பற்றி நம்ம பைபிள்ல இந்த யாத்திராம 10 அதிகாரத்தில் தான் வாசிக்கிறோம். This is the first record in the Bible of locust. அதனால ஃபர்ஸ்ட்ல எழுத சொல்லப்பட்ட காரியம் வந்து அது ஒரு எல்லா சத்தியத்துக்கு ஒரு ரூட்டாக வேறாக இருக்கிறது. இதுதான் வர 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 அது ரொம்ப கிளியரா கடைசியில் அந்த வாதைகள் போய்கொண்டே இருக்கிறது. அதனால நான் முதலாவது யாத்ராமத்தை காமிக்கிறேன், அது பைபிள் ஆரம்பத்தில் இருக்கிறது. அந்த சத்தியமானது பின்பு யோபேல்ல இருக்கிறது, யோபேல் 1:2 இருக்கு. அதன் பின்பு இத வெட்டுக்கிளியை பற்றிதான சத்தியமானது வெளிப்படுத்தல் 9 அதிகாரத்தில் அங்கே இருக்கிறது. இந்த 3 இடங்களையும் இன்றைய உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இதுல ஒரு ரகசியம் இருக்கிறது, இந்த வெட்டுக்கிளியை பற்றிதான ரகசியம். முத்திரைகள் திறக்கப்பட்டதுனால இன்னைக்கு தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமே. முதல் ரிகார்டு வந்து யாத்ராமம் 10 அதிகாரம். கடைசி ரிகார்டு, த லாஸ்ட் ரிகார்டு ஆஃப் லோகஸ் இன் த பைபிள் இஸ் ரெவலேஷன் சாப்டர் 9, வெளிப்படுத்தல் 9 அதிகாரத்திலே கடைசி ரிகார்டை நம்ம வாசிக்கிறோம். அந்த வெளிப்படுத்தல் 9 அதிகாரத்திலே அது சாதாரண லோகஸ்ட் அல்ல, இட் இஸ் நாட் அன் இன்செக்ட், அது ஒரு பூச்சி அல்ல, இட் இஸ் அ டெவில், அது வந்து பிசாசாக இருக்கிறது. சோ திஸ் இன்செக்ட் வாஸ் எ டைப், அதனால இந்த லோகஸ்ட் வந்து பிசாசுகளினுடைய ஆவிகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. வெட்டுக்கிளிகள் என்ன செய்யறது, அழிச்சு போடும் பயிர் வகைகளையும் மரங்களையும் முற்றிலும் தின்று அழிச்சு போடும். டிஸ்ட்ராய் த வெஜிடேஷன், எல்லா விதமான தாவர வர்க்கங்களையும் முற்றிலுமாக அழித்து போடுகிறது. இது வந்து எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், மிஸ்ட்ரீஸ் ஆஃப் சாட்டன், சாத்தானை குடித்துதானே ரகசியமாக இருக்கிறது. அது பழைய ஏற்பாடுல வெட்டுக்கிளி என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஷேடோவாக இருக்கிறது, ஷேடோ அண்ட் சிம்பல் ஆக இருக்கிறது. 6 முத்திரையின் காலத்திலே உபத்திரவ காலம், அங்கே வாதைகள் ஊற்றப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் மீட்கப்படுகிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்படுகிறார்கள். இங்கே இவனுக்கு 6 முத்திரை போல இந்த வாதைகள் ஊற்றப்படுவது, 10 வாதைகள் ஊற்றப்படுகிறது. மோசே என்ன செய்கிறான் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிறான். இது எகிப்தியர்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட். எகிப்தியர்கள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை வழிபடாதவர்கள், பல மிருகங்களை தங்கள் தெய்வத்துக்கு அடையாளமாக வழிபடுகிறவர்கள், ஐடல் வர்ஷிப்பர்ஸ், மிருகங்களையும் பறவைகளையும் வழிபடுகிறவர்கள். அவ்விதமான ஒரு மக்கள், அவர்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள், தேவனுடைய பிள்ளைகளை அடிமைத்தனத்திலே வைத்தார்கள். நீங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, நீங்கெல்லாம் 2 குடிமக்கள், உங்களுக்கு எந்த விதமான சிலாக்கியமும் எங்க தேசத்தில் கிடையாது. எகிப்துல எந்த தேசமும் கிடையாது, எந்த சலுகையும் உங்களுக்கு கிடையாது. எங்க தயவுல தான் நீங்க வாழணும். நீங்கெல்லாம் வந்து பூர்வீக மக்கள் கிடையாது. அதனால நீங்கள் வந்து அடிமைகளா தான் இருக்க வேண்டும் என்று பார்வோன் அவர்களை அவிதமாக வைத்திருந்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷமாக உபத்திரவத்திலே அவர்கள் தவித்து கொண்டிருந்தார்கள். இதை கர்த்தர் வந்து இந்த வாதைகளை அனுப்பி அந்த எகிப்தின் மேல இந்த வாதைகள் இந்த ஜட்ஜ்மெண்ட் அனுப்பி அவர்களை விடுவிக்கிறார். மோசே என்ற தீர்க்கதரிசி மூலமாக விடுவிக்கிறார். இந்த மோசே மறுபடியும் வருவான். மறுபடியும் வந்து என்ன செய்வான் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் 144,000 பேர் ரோம ஆதிக்கத்தின் கீழே இருப்பார்கள். ரோம அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது மோசே மறுபடியும் உபத்திர காலத்திலே வந்து இங்க அந்த வாதைகளை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் விடுவிக்கிறான்.
ஹல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம மனவாட்டியா இருக்கிறோம், பிரைடா இருக்கிறோம். இதோ கர்த்தர் என்ன செய்தார் என்றால் நம்மை இன்னைக்கு விடுவித்திருக்கிறார். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்திருக்கார். God is delivering his bride. எப்படி அவர் விடுவித்திருக்கார்? ஒரு தீர்க்க தரிசி மூலமாக வார்த்தைகளை கொடுத்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். அந்த தீர்க்க தரிசி பில்லர் ஆஃப் ஃபயர், பில்லர் ஆஃப் கிளவுட் உடையவரா இருந்தார். அவர் ரெண்டு அடையாளங்களோடு கூட வந்து இன்னைக்கு மனவாட்டியை எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் ஆவிக்குரிய சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை
ஆக்கியிருக்கிறார்.
மோசே ஆரோன் என்ன சொல்லுகிறார்கள்? நீ எது வரைக்கும் உன்னை தாழ்த்த மனதில்லாதிருப்பாய்? How long will thou refuse to humble thyself before me? நீ தேவனுக்கு முன்பாக, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக எது வரைக்கும் நீ தாழ்த்த மனதில் இருப்பாய்? 7 வாதைகள் வந்து இதுவரைக்கும் உனக்கு தாழ்த்த மனசு இல்லையே. நீ எவ்வளவு கடின இருதயம் உள்ளவனாய் இருக்கிறாய், எவ்வளவு மோசமான பாவியாக இருக்கிறாய், உன்னை தாழ்த்துவதற்கு உனக்கு மனசு இல்லையே. நீ பிடிவாத காரணமாக வணங்கா கழுத்துள்ளவனாகும் இருதய கடினமுள்ள மனுஷனாய் இருக்கிறாயே என்று மோசே ஆரோன் தைரியமாக கேட்கிறார்கள். நீ என் ஜனங்களை போக விடவில்லை என்றால் வெட்டுக்கிளிகளை கர்த்தர் அனுப்புவார் என்று சொல்லுகிறார். நான் நாளைக்கு உன் எல்லைக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். அது என்ன செய்ய? 5வது வசனத்தில் தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி தரையே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வெட்டுக்கிளிகள் வந்து ஒரு கொஞ்சம் கூட இடம் இல்லாதபடி கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் வந்து தரையே பார்க்க விடாதபடி காணாதபடிக்கு அது மூடும். அவ்வளவு பயங்கரமாக மல்டிடியூடு அந்த லோகஸ் வரும். எது வரைக்கும் நீ தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக தாழ்த்த உனக்கு மனசு இல்லை. Hardening their hearts against the word of God's prophet. தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாய் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு நீ எது வரைக்கும் நீ தாழ்த்த மனசில்லாதிருப்பாய்? அதனாலே வெட்டுக்கிளிகள் வரும். அது 1-2 அல்ல, அது வந்து 100-200 அல்ல, கோடிக்கணக்கில் வந்து தரை காணப்படாதபடி அது அவங்களை மூடிப்போம். அதனால லோக்கஸ் எப்படி வரும்? மல்டிடியூடா வரும். கிதியோன் அங்கே இருக்கும் பொழுது மீதியானவர்கள் வெட்டுக்கிளிகளை போல வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதி 6:5 நாம் வாசிக்கிறோம். என்ன வெட்டுக்கிளிகள் என்றால் அதிகமானது. இப்பொழுது 6வது காலம் ஊதப்படும் பொழுது 20 கோடி அங்க என்ன சொன்னால் பிசாசின் ஆவிகள் வந்திருக்கிறது. பாதாள குழி திறக்கப்பட்டு இன்னைக்கு 20 கோடி பிசாசின் ஆவிகள் பாதாள குழியிலிருந்து வந்திருக்கிறது. The world became hell. இந்த உலகம் இன்னைக்கு நரகமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த பிசாசினுடைய ஆவிகள் வெட்டுக்கிளிகளை போல திரளாக வந்திருக்கிறது. அது என்ன செய்யும்? 6வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஜன்னல்
வழியா, கதவு வழியா, எங்க துவாரம் இருக்குதோ அது வழியா வீட்டுக்குள்ள வரும். உன் வீடுகளும் உன் ஊழியக்காரனுடைய வீடுகளும் எகிப்தியரின் வீடுகள் எல்லாம் அவைகளால் நிரம்பும். வீடு ஃபுல்லா வெட்டுக்கிளி தான் இருக்கும். உன்னுடைய பிதாக்கள், உங்க அப்பாவுக்கு தெரியாது, உங்க தாத்தாவுக்கு தெரியாது, அவங்க எல்லாம் இதை மாதிரி பார்த்ததே இல்லை. உன்னுடைய பிதாக்களும் உன்னுடைய பிதாக்களுடைய பிதாக்களும் அறிய இதை மாதிரி அறியவில்லை. அவ்விதமாக ஒரு சூழ்நிலை வரும், வெட்டுக்கிளிகள் வரும் என்று இந்நாள் வரைக்கும் என்ன சொன்னால் அப்படிப்பட்டவளை கண்டதில்லை. என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டது. பல வெட்டுக்கிளிகள் வந்து வீடு, எல்லார் வீட்லேயும் ஒரே வெட்டுக்கிளிகளாக இருந்தது. அது ஜன்னல் வழியாக வந்துடும், எங்கே வந்து அங்கே துவாரம் இருக்குதோ அது வழியாக வந்து வீடெல்லாம், எல்லார் வீடும் வெட்டுக்கிளி தான், வயல்லையும் வெட்டுக்கிளி, எல்லா இடம் முழுசுமே, அந்த தேசம் முழுசுமே, கடற்கரை முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் வெட்டுக்கிளிகள் வந்து ஃபுல்லாக நிரப்பி விட்டது. இது எப்படி அங்கே வந்தது? கத்தர் அந்த வாதையை அனுப்பியிருக்கிறார். அவ்வளோ வெட்டிகள், கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் வந்து அவங்களுடைய வீடு எல்லாமே நிரப்பி விட்டது. லோகஸ் வில் பிரேக் டவுன் யுவர் ஹவுஸ், பெனிரேட் யுவர் ஹவுஸ், உங்களுடைய வீட்டை தொலைச்சி கொண்டு அது உள்ள வரும். த்ரூ யுவர் விண்டோ, நீ எங்க பார்த்தாலுமே வெட்டுக்கிளிகள் தான் இருக்கும். அவ்விதமான வாதையை கத்தர் அங்கே அனுப்பினார். தளான வெட்டுக்கிளிகள் வந்தது. கெட்டுக்கிளிகள் கண்டிப்பாக வரும். நீ வந்து ஜனங்களை போக விடவில்லை என்றால், நீ உன்னை தாழ்த்தவில்லை என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உன்னை தாழ்த்ததில்லை. நீ உன் இதயத்தை கடினப்பட்டிருக்க, நீ கர்வமாயிருக்கிறாய், அதனால உன்னை தாழ்த்தாத பட்சம், தேவனுடைய வார்த்தைக்கு உன்னை தாழ்த்தாதனாலே கத்தர் வாதை அனுப்புவார். வெட்டுக்கிளிகள் அது எதுக்கு அடையாளமா இருக்குது? பிசாசினுடைய ஆவிகளுக்கு அடையாளமா இருக்கு. ஒரு மனுஷன் வந்து கத்தருடைய வார்த்தைக்கு தன்னை தாழ்த்தவில்லை என்றால் அந்த வெட்டுக்கிளிகள் அவனுக்குள்ள வந்துடும். அதனால இந்த பாடி தான் ஹவுஸ் ஆகிருக்கிறது. இது ஒரு வீடு, கண்ணு மூலமாக உள்ள வந்துடும். வீடியோ பார்க்கறது, செல்ஃபோனில் பார்க்கறது, வீடியோ கேம்ஸ் பார்க்கறது, தேவையில்லாத காரியங்களை பார்க்கறது, கண்ணு மூலமாக வந்து அது வந்து ஹார்ட்டுக்குள்ளே வந்துடும், மனசுக்குள்ளே வந்து என்ன செய்யும் என்றால், இதுதான் விண்டோ, கண்ணு தான் விண்டோ, இது மூலமாக இதை வந்துடும். இன்னைக்கு உலகத்தின் மக்கள் எல்லாருமே அப்படி தான், லாக்டவுன் பீரியடில் ஒரே வந்து செல்ஃபோனை பார்ப்பது. ஆவிக்குரியவங்களாக இருக்கிறவங்களும் நல்ல கிறிஸ்தவங்களாக இருக்கணும், ஒரே செல்ஃபோன் தான் பார்க்கறது. அது கண்ணு வழியாக மனசை பாதிக்கப்படும் பொழுது மனசு மாறிவிடும். அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் மாறிவிடும், அவங்களுடைய பிஹேவியர் மாறிவிடும், அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் மாறிவிடும், எல்லாமே மாறி அவங்க வந்து நல்ல மனுஷங்களாக இருந்தவங்க கெட்ட மனுஷனாக மாறியிருப்போம். அதில் வெட்டுக்கிளிகள் என்ன செய்யும்? இலைகள் எல்லாம் சாப்பிடும். முதலாவது அது இலைகளை சாப்பிடும். இலை வந்து எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? லீஸ் வந்து ஃபெலோஷிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுவது. அது இலைகளை சாப்பிடும். நீ முஸ்லீமு, நீ இந்து, நீ கிறிஸ்டின், இந்தியா வந்து இந்துக்களுக்கு தான், அதனால் உங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி அந்த அது வெட்டுக்கிளி, அது பிசாசின் ஆவிகள். பிசாசின் ஆவிகளை வந்து மதக்கலவரத்தை ஏற்படுத்தும், பிளவை ஏற்படுத்தும், ஃபெல்லோஷிப்பை ஏற்படுத்தாது, மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது, அதை மத கலவரத்தை ஏற்படுத்தும். ஒரு லோகஸ் அந்த ஸ்பிரிட், நம்ம தேசத்தில் அந்த ஸ்பிரிட் எல்லா இடத்துலையும் இருக்கு. இது ஒரு பிசாசின் ஆவி. தேவனுடைய வார்த்தைக்கு மனுஷன் கீழ்ப்படியாதனாலே, தன்னை தாழ்த்ததுனாலே பிசாசின் ஆவிகள் உள்ள வந்து சமாதானமாக இருக்கிற நாட்டிலே சமாதானத்தை கெடுத்து போடுவது, சகோதர சிநேகத்தை கெடுத்து போடுவது, கலகத்தை ஏற்படுத்துவது. அதனால என்னதான், ஃபர்ஸ்ட் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் ஃபெல்லோஷிப். அது உங்களுடைய ஃபெல்லோஷிப்பை கெடுத்து விடும். அதே போல ஒரு மனுஷனுக்குள்ள இந்த பிசாசின் ஆவி நுழையும் பொழுது அவன் வந்து சர்ச்சைக்கு வர மனசு இருக்காது, மற்றவங்களோடு கூட நண்பாய் பழக மனசு வராது, பொறாமையும் கசப்பும் உடையவர்களாக, அவங்க பழி வாங்குற சுவாபம் உடையவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் உள்ள வந்து பிசாசின் ஆவி வந்துட்டு சமாதானமா இருக்க, அன்பா இருக்க மனசு இல்லை, எல்லாரையும் ஒரு மனித தன்மையோடு மதிக்கிறதுக்கு மனசு இல்லை. பொல்லாத ஆவிகள் இந்த கடைசி காலத்திலே வந்திருக்கு. சாத்தான் என்ன செய்யறான்னா, ஒயிட் ஹார்ஸ்ல இருந்தவன் பின்பு ரெட் ஹார்ஸ்ல மாறிவிட்டான். எதற்காக? சகோதர ஜெனரல், பூமியில சமாதானத்தை எடுத்து போடும்படியாக, மனுஷர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அந்த அவன் வந்து ரெட் ஹார்ஸ்ல வந்து விட்டான். அவன் சிவப்பு குதிரையில பிரயாணம் செய்து பூமியில சமாதானத்தை எடுத்து போட்டு ஒருவரை ஒருவர் கொலை செய்யும்படியாக அந்த சகோதர சிநேகத்தை எடுத்து போட்டான். அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது என்று வெளிப்படுத்தல் 6:3-4 நம்ம வாசிக்கிறோம். அதனால ஜனங்கள் வந்து செல்போன்ல மோசமான காட்சிகளை பார்க்கிறது, பயங்கரமான காட்சிகளை பார்ப்பது, வீடியோ கேம்ஸ பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த லோகஸ் அங்க வந்து விடுது. அது அவங்களுடைய சுவாபத்தை முரட்டு சுவாபமாய் மாற்றி விடுகிறது. அந்த தீய புத்தி அவங்களுக்குள்ள வந்து விடுகிறது. ஃபெலோஷிப்பா, அன்பா, ஐக்கியமா இருக்க அவங்களுக்கு மனசு வராது. அவங்களுக்குள்ள ஏன் அந்த ஆவி வருகிறது என்றால் அவங்களுக்குள்ள ரெசிஸ்டிங் பவர் இல்லை. Believer have no resisting power. And that locust starts to swarm. இதோ லோகஸ் வந்து வெட்டுக்கிளி அங்கே வந்து அங்கே வந்து சூழ்ந்து கொள்கிறதுனா என்ன அர்த்தம் என்றால் அவங்களுக்குள்ள ரெசிஸ்டிங் பவர் இல்லை, பரிசுத்தாவி இல்லை. அல்ல, பரிசுத்தாவி இருந்தால் அந்த பவரை எதிர்க்க முடியும். இப்பொழுது அவங்களுக்கு ரெசிஸ்டிங் பவர் இல்லாதனால இந்த பொல்லாத ஆவிகள் வந்து எகிப்தினுடைய அந்த வீடுகளுக்குள்ளே புகுந்தது போல மனுஷனுக்குள்ளேயும் அது புகுந்து விடுது. இல்லை, பார்வோன் வந்து பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறான். பாரோ வாஸ் எ டைப் ஆஃப் சாட்டன் வித் ஹிஸ் கிங்டம். அவனுக்கு ஒரு பெரிய ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யம் பெரிய வல்லரசாக இருக்கிறது, அவன் அதுக்கு ராஜாவாக இருக்கிறான். அல்ல, எகிப்தின் மக்கள் வந்து அவங்களுடைய வீடுகள் எல்லாமே ஹவுசஸ் வில் பி ஃபுல் ஆஃப் லோக்கஸ் ஃபிளேக் ஆஃப் லோக்கஸ். அந்த வெட்டுக்கிளிகளின் வாதை அங்கே வந்திருக்கிறது, எல்லாருடைய வீடுகளிலேயும் வந்திருக்கும். ஆனால் நம்முடைய வீடு நம்ம வந்து we are feeding on the lamb, hallelujah, and we are fellowship under the blood of the lamb, amen. நம்ம ரத்தத்தின் கீழ் இருக்கிறோம், நம்ம ஆட்டுக்குட்டியை புசித்துக் கொண்டிருக்கிறோம், நம்ம வந்து நிலைக்கால ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது, hallelujah. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைக்கால ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியை புசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அவர்கள் வந்து எப்பொழுது எக்காலம் துணிக்கும் அப்பொழுது நம்ம வந்து விடுதலையாகி போவோம் என்று அப்படி இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வரல. இன்றைக்கி நம்ம அதே மாதிரி நம்ம கடைப்பிடிச்சோம்னா நம்ம வந்து டோக்கன் பரிசுத்தாவி அந்த டோக்கனை உடையவளாக இருப்போம் என்றால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை புசித்து கொண்டு எப்பொழுது ட்ரம்ப் வரும் எக்காலம் துணிக்கும் நம்ம மேலே போயிடலான்னு சொல்லி யார் யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ உங்கள் வீட்டுக்குள்ளே வெட்டுக்கிளி வராது. உங்களுக்கு அவ்விதமா இல்லாம வீடியோ கேம்ஸ்ல இருந்தீங்கன்னா எப்பொழுது செல்போன்ல வந்து கத்துடைய வார்த்தையும் கேட்கறது, தேவையில்லாத காரியங்களையும் பார்க்கிறது, உங்களுக்கு வீட்டுக்குள்ள உங்களுடைய ஹார்ட்ல ஈவில் ஸ்பிரிட் வரும். ஈவில் ஸ்பிரிட் வந்து உங்களை பாழாக்கி போடும், இலைகளை சாப்பிட்டு போடும், கனிகளை சாப்பிட்டு போடும், பின்பு பட்டையை சாப்பிட்டு போடும், அதன் பின்பு மரத்துல இருக்கிற சாரை கூட உறிஞ்சிரும். இந்த இன்செக்ட்ஸ் வந்து இது வந்து இந்த லோகஸ் வந்து நேச்சுரல் லோகஸ் வந்து டெமனுக்கு அடையாளமாக இருக்கிறது. We have to face in the third exodus is not an insect. Third exodus இல்ல, நம்ம இப்பொழுது மூன்றாம் யாத்திரையில் இருக்கிறோம். இது வந்து ஒரு சாதாரண வெட்டுக்கிளி கிடையாது. இது வந்து என்னதென்றால் அது சாத்தானா இருக்கிறது. இட் இஸ் அ டெமன் ஃப்ரம் ஹெல். அது பாதாளத்திலிருந்து வந்து பிசாசா இருக்குது. கொரோனா வைரஸ் எப்படி இருக்கும் யாருக்குமே விளக்கம் கொடுக்க தெரியல. அது எவ்வளவு நேரம் உயிரோடு இருக்கும், அது யாரை பிடிக்கும், எப்பொழுது இந்த கொரோனா வைரஸ் வந்து உலகத்தை விட்டு போகும் யாராலும் சொல்ல முடியாது. அது ஒரு டெமனா இருக்குது, பாதாளத்திலிருந்து வந்த ஒரு டெமனா இருக்குது. ஜனங்கள் அதை ஆராய்ச்சி பண்ண முடியவில்லை, அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை, அதுக்கு தடுப்பூசியும் போடவில்லை. அது எவ்வளவு பாதிப்பை ஏற்படும், இப்போ மூன்றாவது ஸ்டேஜ் வந்திருக்கா அல்லது வரலையா, அது வந்து எப்பொழுது இந்தியாவை விட்டு ஒழியும் யாராலும் சொல்ல முடியாது. டெமன், அது டெமன் ஃப்ரம் ஹெல். அது கொரோனா வைரஸ் ரூபத்திலே அது வந்திருக்கிறது. புக் ஆஃப் ரெவலேஷன் என்ன சொல்கிறது என்றால் எல்லா வாதைகளும் இந்த காலத்திலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்னைக்கு நேச்சுரலா எகிப்துல வந்துச்சு, இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலா இன்னைக்கு டெமன் ஆக உலகத்தில் வந்து அது அநேகருக்கு தொத்தி கொண்டது. இன்றைக்கு இத்தனை பேர் புதுசாக தொற்றி வந்திருக்கிறது, இத்தனை பேருக்கு தொற்று வந்திருக்கிறது, இத்தனை பேர் மரிச்சிருக்கிறாங்க, இத்தனை பேர் குவாரண்டைனில் இருக்கிறாங்க. இதான் மூணு மாதமாக இதே செய்தி தான். அதனால் நீங்கள் தனிமைப்படுத்த வேண்டும், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அல்லது நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் உங்கள் வாகனங்களை பறிமுதல் செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம். மனுஷன் அதை தான் செய்ய முடியும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. அது மறுபடியும் வருமா, அது உலகத்தை விட்டு என்றைக்கு ஒளியும் யாராலும் சொல்ல முடியாது. வெட்டுக்கிளியை வந்துட்டு பார்வனால ஒன்றும் செய்ய முடியல. அவனுடைய வீட்டுக்குள்ள வருது, அவனுடைய வேலைக்காரருடைய வீட்டுக்குள்ள வருது, எல்லாம் ஃபுல்லா லோகஸ் எல்லா இடத்துலயும் லோகஸ் தான் இருக்கு. தரையே காண முடியாத அளவுக்கு பூமியே மூடத்தக்கதாக வந்திருக்குது. எகிப்து தேசம் முழுசும் வந்திருக்குது, ஹோல் நேஷன் வந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கு வந்திருக்கிறது. உலகத்துல ஈஸ்டர்ன் வெஸ்ட் சவுத்தன் நார்த் எல்லா கண்ட்ரிலையும் இன்னைக்கு வந்து உலக மனைத்தையும் அது மூடி இருக்கிறது. அதுல இருந்து எப்படி விடுவிக்கப்பட முடியும்? விடுவிக்கப்பட முடியாது. இட் இஸ் அ மிஸ்ட்ரி ஆஃப் சாட்டன் அண்ட் இஸ் ஒர்க். இது சாத்தானும் அவனுடைய கிரியைகளுமாய் இருக்கிறது. சாத்தான் சபை காலத்திலே அவன் குதிரைகளை மாற்றிக்கொண்டான். வெள்ளக்குதிரையிலிருந்து அவன் சிவப்பு குதிரைக்கும், சிவப்பு குதிரையிலிருந்து கருப்பு குதிரைக்கும், கருப்பு குதிரையிலிருந்து மங்கி நிற குதிரையிலும் மாற்றிக்கொண்டு உலகத்தையே அழிவுக்கு நேராக, நாசத்துக்கு நேராக வழி நடத்தினான். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நான்கு ஜீவன்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபோர் மெசேஞ்சர்ஸ் ஆஃப் லைஃப். முதல்ல அவர் சிங்கத்தின் ஆவியாக இருந்தார், பின்பு காளையின் ஆவியாக இருந்தார், அதன் மீன் மனுஷ முகமுள்ள அந்த ஜீவன், நாலாவது பறக்கிற கழுகு. இவ்விதமாக கர்த்தர் வந்து ஃபோர் மெசேஞ்சர்ஸ் ஆஃப் லைஃபை வந்து அதை காம்பாக்ட் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்கிறார், அதை எதிர்கொள்வதுக்காக. அந்த ஃபோர் ஹார்சஸ் ஆஃப் டெவிலை எதிர்கொள்வதுக்காக ஃபோர் லிவிங் கிரியேட்டர்ஸ் ஆண்டர் அனுப்பி தம்முடைய பிள்ளைகளுக்கு அதன் மேலே ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். அதை அதிகாரம் 12 வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மழையினால் அழியாத பூமியின் பயிர்கள் எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார்.
ஆண்டவர் அங்க பார்வோம், அங்க மோசேயை பார்த்து நம்ம வந்து போகவிட மாட்டேன்ட்டான். ஜனங்களை போகவிட மாட்டேன், கிறிஸ்தவங்களுக்கு ஃபேவரபிளா நான் இருக்க மாட்டேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஃபேவரபிளா இருக்க மாட்டேன், நான் கெயின்ஸா தான் இருப்பேன், அவங்கள அடிமைத்தனம் படுத்த தான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அவங்கள விடுதலை தர மாட்டேன், நீங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்யக்கூடாது, அவிதமான உங்களை எகித்தை விட்டு போக விட மாட்டேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையை எகித்துக்கு நேரா நீட்டு. அங்க அவன் வந்து அவன் கையை நீட்டுன்னு சொல்லும் பொழுது அவன் கோலை நீட்டினான் என்று வாசிக்கிறான். 13
வாசிக்கிறான்.
இதோ கோல் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையா இருக்குது, தேவனுடைய வார்த்தையை நீட்டினான். இப்படி நீட்டினான், அவ்வளவுதான் அவன் செஞ்ச காரியம், இப்படிதான் நீட்டினான். தேவனுடைய வார்த்தையை சொன்னான், என்ன ஆனது? தொடர்ந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ராத்திரி முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம்
எங்கும் பரவி. மோசே ஸ்ட்ரெச்ட் ஃபோர்த் ஹிஸ் ராட் ஓவர் தி லேண்ட் ஆஃப் எகிப்ட். எகிப்து தேசத்தின் மேல் தன்னுடைய கோலை நீட்டினான். தி லார்ட் ப்ராட் அன் ஈஸ்ட் மின் அப்பான் தி லேண்ட். ஆண்டவர் வந்து கீழ்காற்றை அனுப்பினார். அது பகல் முழுது ராத்திரி முழுது வீசும் பொழுது வெட்டுக்கிளிகளை அந்த காற்று குணந்து எகிப்து தேசம் முழுசும் நிரப்பி விட்டது. 14 வாசிக்கலாம்.
வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமா இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை.
அதுக்கு முன்னாலும் இருந்த இதுமான ஒரு கொரோனாவை நீங்க வந்து உலகத்துல இந்நாள் வரை கேள்விப்பட்டதில்லை, இதுக்கு முன்னாலும் இருந்ததில்லை. உலகம் உண்டானது முதல் அவிதமா இல்லை. அவன் தன்னுடைய கரத்தை கோலை நீட்டினான். இன்னைக்கு ப்ராபெட் மெசேஜ் வந்திருக்கிறது. மோசஸ் தன்னுடைய கோலை நீட்டினான். ஆண்டவர் வில்லியம் மேரியன் பிரனகாம் என்ற ஒரு தீர்க்க தரிசியை அனுப்பியிருக்கிறார். அவருடைய வார்த்தை ரிவீல்டு வேர்டா இருக்கிறது. ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர செய்தியா இருக்கிறது. கீழ்ப்படியாதவர்களுக்கு அது வாதையை கொண்டு வருகிறது. அந்த வாதையானது போதிக்கப்பட்டது. அந்த வாதையை ஜனங்க அந்த வார்த்தையானது போதிக்கப்பட்டது. ஜனங்கள் அந்த வார்த்தையை பிலீவ் பண்ணல. அதனால கர்த்தர் 8வது வாதையாகிய வெட்டுக்கிளிகளை அனுப்பினார். கீழ்காற்றை அவர் வீச பண்ணினார். அந்த கீழ்காற்று ஈஸ்ட் விந்து வந்து அது தளான வெட்டுக்கிளைகளை கொண்டது. எங்க போனாலும், ரோட்ல போனாலும், அது பீச்சுக்கு போனாலும், எங்க போனாலும், எந்த கட்டடத்துக்குள்ளையும், எல்லா வயல்லையும் அது வந்து எங்க பார்த்தாலும் என்ன சொன்னால் see them all over the host. அவனுடைய எல்லா எங்கிலும் அங்க வெட்டுக்கிளி வந்தது. This is a flake. இது வந்து ஒரு வாதை. கொரோனா வந்து ஒரு வாதை, பேண்டமிக் என்று சொல்கிறார்கள், வாதை, கொள்ள நோய். திஸ் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட். இது வந்து நியாய தீர்ப்பு. இப்பொழுது நியாய தீர்ப்பு உலகத்தை தாக்கி கொண்டிருக்கிறது. God is sending certain devils to destroy the people. இந்த எகிப்து ஜனங்களை அழிக்கும்படியாக கர்த்தர் அந்த 8வது வாதையை அனுப்பினார். இப்பொழுது கொரோனா வைரஸ் வந்து அநேகரை அது கொண்டு போடுது. அமெரிக்காவில் வார்த்தை போதிக்கப்பட்டது. அந்த வார்த்தை அடையாளத்தினாலே அற்புதத்தினாலே உறுதியாக்கப்பட்டது. ஜனங்கள் அதை பிலீவ் பண்ணால, அதனால இப்பொழுது எத்தனையோ 50,000 பேர் மரிச்சிருக்கிறாங்க. ஒரு தீவில கொண்டு சடலங்களை அடக்கம் பண்ணுகிறார்கள். இங்க வந்து தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஜெபம் பண்ணனால நம்முடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அதிகமான அழிவு வராதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிறார். நேற்று நான் பார்க்கிறேன் என்ன சொல்றால், பாகிஸ்தான்ல கிறிஸ்தவங்க ரோட்ல ஜெபம் பண்றாங்க. அவங்க ரொம்ப அழகா ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னியும், உங்களுடைய ரத்தத்தால கழுவுன்னு சொல்லி அருமையா ஜெபம் பண்ணாங்க. பாகிஸ்தான்ல கிறிஸ்தவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணதுக்கு விடுதலை இருக்கு. அவங்க ரோட்ல ஜெபம் பண்றாங்க, தள்ளான ஜனங்கள் ரோட்ல முட்டி போட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்றாங்க. இன்னும் நிறைய நாடுல இப்பொழுது ஜெபம் பண்றாங்க. இந்த வாதையை நிறுத்துறதுக்கு மனுஷனால ஒண்ணும் முடியாது, அரசாங்கத்தால முடியாது, தனிமைப்படுத்தினாலும் அது வருது. அவனால எப்படி அதை நிறுத்த முடியும்? இதோ அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, ஜபத்தினால தான் ஸ்டாப் பண்ண முடியும். பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, ஆனா அங்க ஜபிக்கிறாங்க. அந்த அரசாங்கம் ஜபத்துக்கு தடை பண்ணல. இப்படியாக என்ன சொன்ன, உலகம் முழுசும் இப்பொழுது ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்பும் ஜபிக்கிறார். இப்படி எல்லாரும் பாவத்தை அறிக்கை பண்ணி ஜபிக்கிறாங்க. ஏனென்றால் வாதையை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. எல்லாருலையும் இங்க வாதை வந்து விட்டது. அது பூமியின் முகம் முழுவதையும் மூடிட்டு என்று 15 வாசிக்கிறோம். மரங்களின் கனிகள் இலைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டது. இவ்விதமாக எல்லாமே சீரழிஞ்சி போனது. 5-15 ரெண்டு வசனத்தை வாசிக்கும் பொழுது, They covered the face of the whole earth so that the land was darkened. அது வந்து பூமியே மூடிவிட்டனாலே அந்தகாரம் ஏற்பட்டது. சூரியனும் சந்திரனும் தெரியாத விளக்கு, வெளிச்சமே அது பூமியில விழாதபடி இந்த வெட்டுக்கிளிகள் வந்து அந்த வெளிச்சத்தை எல்லாமே அது வந்து தடை பண்ணிவிட்டது. அந்தகாரம் ஏற்பட்டது. ஏசாயா 60:1-2 என்ன வாசிக்கிறோம்? எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்னிடத்தில் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் முழுசை அது நிரப்பி விட்டது. கோடிக்கணக்கான அந்த வெட்டுக்கிளிகள், கோடிக்கணக்கான வைரஸ் வந்து உலகத்தையே அது மூடிவிட்டது. வெளிப்படுத்தல் 9:2 நம்ம வாசிக்கிறோம், பாதாள குழி திறக்கப்படும் பொழுது அந்த குழியிலிருந்து என்ன சொன்னால் புகை தோன்றி அதிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு அது பூமியை மூடிவிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது, அந்த அளவுக்கு அது வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை பார்வனால ஒன்றும் செய்ய முடியல. பார்வன் மந்திரவாதிகள் என்னையும் எம்ரையும் இருக்கிறாங்க, அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. மந்திரவாதிகள் சூசையர்ஸ், பூசாரிகள், அதனால் ஒன்றும் செய்ய முடியல. அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. எந்த மேடி எந்த பிசிசியனாலும் அதை ஒன்றும் ஸ்டாப் பண்ண முடியல. பார்வன் தன்னுடைய அரசியல் வல்லமையை வச்சு அந்த வெட்டுக்கிளிகிட்ட ஒன்றுமே அங்கே வந்து அவன் பவர் காமிக்க முடியாது. இஸ்ரேல் ஜனங்களை வேணா அடிமைப்படுத்தலாமே ஒழிய வெட்டுக்கிளிகள்கிட்ட அவனுடைய பவர் அங்கே செல்லுபடி ஆகாது. அவ்விதமான ஒரு பொல்லாத மனுஷன். இதமாக இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் மோசைட்ட வர்றான், அவன் வந்து கெஞ்சுகிறான், இந்த சாவை நீர் அப்பப்படுத்து என்று சொல்லுகிறான். 16 வாசிக்கலாம்.
அப்பொழுது பார்வோன் மோசையும் ஆரோனையும் தீவிரமாக அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன், இந்த ஒரு முறை மாத்திரம் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று.
இந்த ஒரு முறை மட்டும் நான் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தேன், நான் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அதனால நீ வந்து என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும், இந்த ஒரு முறை நீ ஜெபம் பண்ணு, இந்த வெட்டுக்கிளி போகணும், இந்த சாவு போகணும். நிறைய பேர் செத்து போயிட்டாங்க வெட்டுக்கிளினால. இந்த சாவை மட்டும் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், மோசேட்டையும் ஆரோன்ட்டையும் வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளோ பவர்ஃபுல் கிங் சொன்னதை எதுவுமே வாபஸ் வர மாட்டான், தான் சொன்னது சொன்னதுதான் என்று சொல்லுவான். அப்படியாப்பட்ட மனுஷன் பார்வோன் மோசேட்ட வந்து அவன் வந்து கெஞ்ச வேண்டியதா இருந்தது. அதனால வெட்டுக்கிளி போறதுக்கு மோசையுடைய ஜபத்தினாலதான் அது போகும், வேற வழியே கிடையாது. பார்வோன் அதை ரியலைஸ் பண்ணினான். தன்னுடைய வல்லமையினாலே, தன்னுடைய பிரயாசத்தினாலே, தன்னுடைய முயற்சியினாலே வெட்டுக்கிளிகள் இந்த வாதையை வந்து தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த முடியாது. அதனால மோசே என்று வந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். Therefore forgive, என்னை மன்னிச்சிருங்க. I pray thee, பாருங்க அவன்கிட்ட கொஞ்சம் மனுஷிக தன்மை இருக்குது, மன்னிப்பு கேட்கறது ஒரு மனுஷிக தன்மை. My sin only this once, and entreat the Lord your God that he may take away from this death only. இத சாவை வந்து விலக்க வேண்டும். கொரோனாக்கு ஏன் பயப்படுறாங்க? அது சாவை கொண்டு வரும். அது சில பெர்சன்டேஜ் சாபை கொண்டு வரும். அதனால்தான் எல்லாரும் பயப்படுறாங்க. வெட்டுக்கிளி சாபை கொண்டு வந்துச்சு, இதனாலதான் அவன் வந்து கேட்க கெஞ்சி கேட்கிறான். அப்பொழுது மோசே என்ன செய்யறான்? 18 வாசிகள்,
அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கத்திரை நோக்கி,
இதோ மோசே கத்திரை நோக்கி ஜெபம் பண்ணினான். And entreated the Lord. இதோ மோசே வந்து கத்திரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான். பாருங்க, ஜெபம்தான் ஒன்லி தீர்வு. கிறிஸ்தவருடைய ஜெபத்தினாலதான் இந்த வாதையானது அது உலகத்தை விட்டு போக வேண்டும். பாகிஸ்தான்ல இருக்கிற கிறிஸ்தவங்க ஜெபம் பண்றாங்க, ரொம்ப சின்சியரா ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபத்தினுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்ட ரொம்ப பைபிளிக்கலா இருக்கு. அதே போல அங்க அங்க வந்து இதோ டொமினிக்கா மற்றும் இனஜெண்டல் அந்த சவுத் அமெரிக்கால இருக்கிற அநேக நாடுகள் வந்து எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அப்படியே ரோட்ல முட்டி போட்டு ஜெபம் பண்றாங்க. ரொம்ப தயபக்தியா நெடு முட்டில நின்று ஜெபம் பண்றாங்க. காரணம் என்ன? ஜெபத்தினாலதான் இந்த கொரோனாவை அப்புறப்படுத்த முடியும். வெட்டுக்கிளியை வந்து ஜெபத்தினாலதான் போகும், மற்றபடி அது போகாது என்பதை பார்வன் அறிந்திருந்தான். மோசேட்ட வந்து சொல்லுகிறான், யார் இந்த வாதையை கொண்டு வந்தோ அவர் தான் நீக்க முடியும். கர்த்தர் இதை அனுமதித்தார். மனுஷனுடைய பாவத்தினாலே அவனுக்கு தண்டனை கொடுக்கும்படியாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை அனுமதித்திருக்கிறார். அவர் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீக்க முடியும் என்பதை அங்கே பார்வன் இப்பொழுது கெஞ்சும் பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் என்ன செய்தார்? 19 வாசிக்கிறார்,
அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார், அது வெட்டிக்கிளிகளை அடித்துக் கொண்டு போய் செங்கடலிலே போட்டது.
கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீச பண்ணினார். கீழ்காற்று வெட்டுக்கிளியை கொண்டு வந்தது. இப்பொழுது என்ன, லார்ட் டர்ன்ட் எ மைட்டி ஸ்ட்ராங் வெஸ்ட் விண்ட், ஒரு ஸ்ட்ராங் வெஸ்ட் விண்ட் அனுப்பினார். அந்த விண்ட் வந்து என்ன செய்தது என்றால் அந்த வெட்டுக்கிளிகளை எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு செங்கடல்ல போட்டு விட்டது. ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதி இருக்கவில்லையா? அந்த வசந்த வாசிக்கு,
எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாயிருந்த,
எகிப்தின் எல்லை எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாயிருந்ததில்லை. There remain not one locust in all the hosts of Egypt. ஒரு வெட்டுக்கிளி இல்லாதபடி மேல்காற்று வந்து அவங்களை கொண்டு போனது. கர்த்தர் வந்து இயற்கையை ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. So God of nature, அவர் இயற்கையை உண்டு பண்ணினார், அவர் காற்றை உண்டு பண்ணினார். இப்பொழுது காற்றை வந்து அவர் பயன்படுத்தார். மேல் காற்றை வீச செய்யும் பொழுது அந்த காற்று வந்து அந்த வெட்டுக்கிளியில எல்லாம் சிவந்த சமுத்திரத்திலே கொண்டு போய் ரெட் சீல கொண்டு போட்டு விட்டது. ஒரு வெட்டுக்கிளி ஆயிலும் மீதியாயிருந்தது. பைபிள்ல இதே மாதிரி வார்த்தை நிறைய இடத்துல வாசிக்க முடியும். ஆண்டவர் வந்து டோட்டல் டெலிவரன்ஸ் தருகிறார். ஹல்லேலூயா. அது அறகுறையான விடுதலை கிடையாது, டோட்டல் டெலிவரன்ஸ். இந்த ஜெபமானது ஒரு டோட்டல் டெலிவரன்ஸ் கொண்டது. ஒரு வெட்டிக்குடியுடைய மீதியா இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய ஜெபத்தை கேட்டுதான் கர்த்தர் இந்த உலகத்தை விட்டு ஒரு கொரோனாவும் இல்லாதபடி, ஒரு புதுசாக யாருக்கும் தொற்று வராதபடி நீக்க வேண்டும். ஒன்லி தே இதுதான் என்று பைபிளில் வாசிக்கும். நம்முடைய தேவனாய கர்த்தர் மாத்திரமே அதை நீக்க முடியும். இஸ் அ ஒன்லி ஹீலர். கல்வாரியிலே அவர் சுகத்தை சம்பாதித்திருக்கிறார். நம்முடைய சாபங்களை எல்லாத்தையும் கல்வாரியிலே சுமந்தார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை மரணத்தினாலே ஜெயித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் வந்து இந்த கொரோனாவை அப்புறப்படுத்த முடியும். இந்த எகிப்தியர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியானாலே இந்த அஞ்ஞானிகள், இதோ நிஜ புறஜாதிகள், யூதர் அல்லாத மற்ற ஜாதிகள், உலகத்தின் மக்கள் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே தான் அந்த வாதை வந்தது. இன்னைக்கு உலகம் முழுசும் வாதை வந்ததுக்கு அதுதான் காரணம். இஸ்ரேல் வாசின் கோசேன். இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் கோசேன்ல இருக்கிறாங்க. God put a division. ஆண்டவர் அங்கே ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறார். அங்கே வெளிச்சம் இருக்கிறது. அங்கே கோசேன்ல வந்து எந்த வாதையும் வரல. Those flakes couldn't come in கோசேன். ஏனென்றால் they were under the prophet message. Amen. அவர்கள் தீர்க்கதரிசியின் செய்தியின் கீழே இருக்கு. மோசே என்ற தீர்க்கதரிசியின் செய்தியின் கீழே இருப்பதனால அங்க வந்து வரல. ஆனா எவ்ரி டினாமினேஷன் வந்தது. ஆனா ப்ராஃபிட் மெசேஜ் கீழே இருக்கிறவங்களுக்குள்ள அந்த கோசேனில அந்த வெட்டுக்கிளிகளே அங்க வரல. கத்தர் அங்க போகாதபடி ஸ்டாப் பண்ணினார், தொடாதபடி ஸ்டாப் பண்ணினார். இன்னைக்கு நம்ம வந்து என் டைம் மெசேஜ்ல இருக்கிறோம், ஹல்லேலூயா. நம்ம பைபிள் வேர்டில் இருக்கிறோம். ஏழு முத்திரைகள் இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் அது முத்திரிக்கப்பட்டிருந்தது, இப்பொழுது நமக்கு ரிவீல்டு வேர்டு வந்திருக்கிறது. ஆண்டவர் ஒரு ப்ராஃபிட் மூலமாக இந்த கடைசி காலத்தில் இந்த பைபிளை ஓபன் பண்ணியிருக்கிறார். இதில் இருக்க மிஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஓப்பன் ஆகியிருக்கிறது. நம்ம ஈவினிங் லைட்டில் இருக்கிறோம், சாயங்கால வெளிச்சத்தில் இருக்கிறோம். இந்த லோகஸ் வந்து நம்மை தொட முடியாது. அங்கே ஒரு பேட்டர்னாக இருக்கிறது, நமக்கு ரியலாக அப்படி நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். இப்பொழுது அடுத்தபடியாக ரெண்டாவது பாகத்துக்கு போக விரும்புகிறேன். லோகஸ குறிச்சு பைபிள்ல யோபேல் தீர்க்கதரிசியில நம்ம வாசிக்கிறோம். யோபேல் தீர்க்கதரிசி 1-2 அதிகாரங்களிலே இந்த லோகஸ குறிச்சு வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது ஆண்டவர் அங்க வாதை அனுப்பினார். இது வந்து எகிப்தின் மேல வந்துச்சு, அஞ்ஞானிகள் மேல வந்தது, அவிசுவாசிகள் மேல வந்தது. ஆனால் இது வந்து அவிசுவாசி கிடையாது, இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அந்த வாதை வந்தது, தேவனுடைய ஜனங்கள் மேலே வாதை வந்தது. ஏன் வந்து? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால. ஆனால் ஆண்டவருக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லை, அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். இது சாத்தானுடைய அட்டாக் அவர்களுக்கு மேலே வந்தது. அதை புக் ஆஃப் ஜோயலில் நம்ம வாசிக்கிறோம். ஜோயல் அந்த யோபேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது முதல் 2 அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், அங்கே லோகஸ்ட வாசிக்கிறோம். யோபேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் என்ன இருக்கிறது? அது இட் இஸ் அ புக் ஆஃப் லோகஸ். அங்கே வெட்டுக்கிளிகளை பற்றி ஜாஸ்தி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக அந்த புக்கில் நம்ம என்ன காண்கிறோம் என்றால், த புக் ஆஃப் ஃபார்மர் அண்ட் லேட்டர் ரைன், முன்மாறியும் பின்மாறியும் நம்ம வாசிக்கிறோம். 2:23 அது எழுதப்பட்டிருக்கு. மூணாவது என்ன பார்க்கிறோம் என்றால், 3 அர்மகதோன் யுத்தத்தை குறித்து முதல் 9-7 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு மீதி இருக்கிற வசனத்தில் வந்து மிலினியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த புக் ஆஃப் ஜோயல் வந்து வெளிப்படுத்த விசேஷத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. முதல்ல லோகஸ், 2 ஃபார்மர் அண்ட் லேட்டர் ரைன், 3 அர்மகடன் அண்ட் மிலினியன். இந்த 3 அதிகாரத்துக்குள்ள இவ்வளோ காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார், தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி இருக்கிறார். 5 எக்காலமானது லோகஸ்டா இருக்கிறது. 5th இஸ் அ லோகஸ், 7th என்னன்றா அர்மகடன் அண்ட் மிலினியம். அதனால பாருங்க, அங்க டிரம்பர்ஸ் அங்க இருக்கிறது. 1914 முதலாம் உலக யுத்தம் வந்தது, 3 அங்க வந்தது. பின்பு 1939 செகண்ட் வேர்ல்ட் வார் வந்தது. அதன் பின்புதான் 3rd வர உலகம் எதிர்நோக்கி இருக்கிறது. அது முதலாவது வைரஸ் வாராக ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுது 3rd வார் வந்து பயோ வாராக ஆரம்பித்து கடைசியாக அது நியூக்ளியர் வாரில் முடிவடையும். அதெல்லாம் 3rd வார் வந்து அர்மகடன் ஆயிருக்கிறது. அதெல்லாம் அர்மகடன், அதற்கு முன்பு தேவனுடைய ராஜ்யம் மிலினியம். இவ்வளவு காரியங்களும் அந்த 3 அதிகாரத்துக்குள்ள நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த காலத்திலே அவர் வந்து மேகத்திலே வந்திருக்கிறார். You see the Son of Man come in a cloud with a white wig. அவர் வந்து இதை நினைச்சால், அவர் வந்து அவருடைய சிரசும் அவர் மயிரும் வெண்பஞ்சை போல இருந்தது என்று சொல்லப்படுது. குறைந்த மலையை போல வெண்மையா இருந்தது. ஒயிட் விக்கோடு கூட வந்திருக்கிறார், ஜட்ஜாக வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாள் வந்திருக்கிறது. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளாக மாறினேன். அப்பொழுது எனக்கு பிள்ளால எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது அவன் என்ன தேவரான் என்றால், அங்கே ஜீசஸ் வந்து ஜட்ஜ் ஆகி வந்திருக்கிறார். ஜான் வாஸ் இன் த ஸ்பிரிட், யோவான் ஆவிக்குள்ளாக மாறினான். டிரான்ஸ்போர்ட்டட் இன்டு த லார்ட்ஸ் டே, கர்த்தருடைய நாளுக்குள்ளாக அவன் வந்து அங்கே கொண்டு போகப்பட்டான். ஹி சா த சுப்ரீம் ஜட்ஜ். அவர் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சுப்ரீம் ஜட்ஜ் ஆகி வந்திருக்கிறார். இந்த உலகத்தை நியாயந்தீர்க்க வந்திருக்கிறார். இந்த உலகம் பயோவார், அதன் பின்பு அட்டாமிக் வாரில் அடிய வேண்டும். அதன் மீது தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும். தம்முடைய ஜனங்களை அதற்கு முன்னதாக அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரிவீலிங் த சன் ஆஃப் மேன், மனுஷகுமாருடைய ஊழியமானது இன்னைக்கு நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. யோபேல் முதலாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
பெத்துவேலின் குமாரனாக யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம், முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள், உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா?
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேச்சுரல் லோகஸ் வந்தது, எகிப்து மக்களுக்கு நேச்சுரல் லோகஸ் வந்தது. ஆனா நமக்கு இப்ப லோகஸ் இல்ல, நமக்கு வந்து அது டெமானிக் பவரா வந்திருக்கு. வெளிப்படுத்தல் ஒன்பதாம் ஆயிரத்துல அது டெமேனா இருக்கிறது. இவங்களுக்கு நேச்சுரல் லோகஸ் தான் வந்துச்சு. பழைய ஏற்பாடு வந்து ஷேடோ அண்ட் சிம்பிளா இருக்கிறது, புதிய ஏற்பாடு ரியாலிட்டியா இருக்கிறது. அதனால இங்க ஒன்னாம் அதிகாரத்துல முதல் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு மேல தீர்க்கதரிசியை அனுப்பினார். ப்ரோஃபட் ஆஃப்டர் ப்ரோஃபட், மெசேஜ் ஆஃப்டர் மெசேஜ். அவங்க கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விட்டு அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகும் பொழுது, கர்த்தருக்கு பலிகளை செலுத்தாதபடி ஆராதனை செய்யாதபடி அவங்க பாரம்பரியமாக மாறும் பொழுது, இன்னைக்கு சாபன சபையெல்லாம் பாரம்பரியமாக ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கடமைக்கு போய் சர்ச்சில் போய் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களே ஒழிய சத்தியமும் தெரியாது. மான சாபந்த மக்கள், பெந்தகோச மக்கள் ஆட்டம் போட்டுக்கிட்டு அந்நிய பாச பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான பசுத்தாவினா என்னன்னு தெரியல. மோகன் சி லாசரஸ் போன்றதான பெரிய பெரிய போதகர்கள் வந்து கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். மனசுல வந்ததெல்லாம் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னாருங்கிறாங்க. ஜனங்கள் விசுவாசத்தோடு வந்து சிலர் சுகத்தை பெறுறாங்க. அதை இவங்களுக்கு தங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கொண்டு தாங்கள் வந்து ஒரு பெரிய போதகர் என்று சொல்லியும் கடவுள் அவங்க கூட இருக்கிற மாதிரி பாவனை செய்கிறார்கள். அவ்விதமாக இன்னைக்கு இருக்க சாபன சபைகள் அவ்விதமாக இருக்கிறது. கர்த்தரை விட்டு அது தூரமாய் போய்விட்டது. கர்த்தருடைய வார்த்தையை சொன்னா எதிர்த்து நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு கீழ்ப்படிவதில்லை. நீங்க உங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்கு முழுசுமா ஒப்பு கொடுங்கன்னா அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. உங்களுடைய சாபனத்துல மனுஷனுடைய கோட்பாடுகள் இருக்கிறது. அங்க ஜப புஸ்தகத்தை வருஷ கணக்கில் வாசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 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 ஐயர் ரெவரண்ட்மார்கள் கூட ரசிக்கப்படவில்லை, ஆட்டுத்தோலை போத்த ஓநாய்களா இருக்கிறாங்க. அதை விட்டு நீங்க வெளியே வாங்க, தேவனத்துல வாங்க, அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையில வாங்கன்னா அவங்களால வர முடியல. அவங்க பாரம்பரிய கிறிஸ்தவர்களா இருக்கிறார். அவங்களுடைய ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அண்ட் ஜென்டல் இது அசுத்தமான பாவங்கள் எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கிறது. பாரம்பரிய கிறிஸ்தவளா இருக்கிறார்கள். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை சொன்னால் அவள் ஏற்றுக்கொள்வதில்லை. கர்த்தர் இந்த காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார், ஏழு முத்திரைகளின் ரகசியம் வெளிப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த தீர்க்கதரிசி ஒரு ஃபால்ஸ் ப்ராபெட் என்று சொல்லுகிறார்கள். இவ்விதமான ஒரு உலகத்தில் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் வாதையை அனுப்பியிருக்கிறார். இப்பொழுது தேவனுடைய ஜனங்கள் மேல வாதம் வந்திருக்கிறது. காரணம், அவங்க வந்து பாரம்பரியமா மாறிட்டாங்க. மனுஷனுடைய கற்பனைகளை போதித்து அவள் வீணான ஆராதனை செய்கிறாள் என்று அங்கே மத்தேயு 15:9 ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார். அவள் வந்து தேவனுக்கு வெயின் வொர்ஷிப், வீணான ஆராதனை செய்கிறாங்க. அஞ்ஞானிகள் வந்து ஃபால்ஸ் வொர்ஷிப், தவறான ஆராதனை செய்கிறார்கள். அங்கே ஃபால்ஸ் வொர்ஷிப், இங்கே வெயின் வொர்ஷிப் இருக்கிறது. நம்ம ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதனை செய்கிறோம். ஆமென். அதனால கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவங்களுடைய பயிர் வகைகள் மேலே அந்த வெட்டுக்கிளிகளை அனுப்பினார். எகிப்தில் அனுப்பினது போலவே இவங்க மேலே அனுப்பப்பட்டது. 4 வசனத்தை வாசிக்கலாம்.
பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது.
இது 4 விதமான பூச்சிகள். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது. That which the former worm had left had the locust eaten, and that which the locust has left had the canker worm eaten, and which the canker worm had left the caterpillar eaten. அல்ல, 4 விதமான பூச்சிகள். former worm, locust, canker worm, caterpillar. ஒரே பூச்சி வந்து 4 ஸ்டேஜ் அடைகிறது. 4 ஸ்டேஜ் அடைஞ்சி மரத்தில் ஒவ்வொரு பகுதியை சாப்பிடுகிறது. இல்லை, முதலாவது புழு என்ன செய்கிறது என்றால் இலையெல்லாம் சாப்பிடுது. அது அடுத்த ஸ்டேஜ் வரும், முதல்ல அது கனிகளை சாப்பிடுகிறது. அதன் பின்பு அடுத்த புழு என்ன செய்கிறது என்றால் பட்டையை சாப்பிட்டு விடுகிறது. மரம்லாம் வெள்ளை வெள்ளையே நிற்கிது, பட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டு. அதன் பின்பு முசுக்கொட்டை பூச்சி கடைசி புழு என்ன செய்கிறது என்றால் அந்த மரத்தில் இருக்க சாரை உறிஞ்சி குடிச்சிடுது. அப்போ மரம் எப்படி என்னத்துக்காகவும், மரம் பட்டு போகும். ஒரே பூச்சி 4 ஸ்டேஜ் அடைஞ்சி ஒவ்வொரு பாகத்தையாவது அது சாப்பிட்டு அந்த மரத்தை வந்து அது வந்து அழிச்சு போடுது. உபாகம 28:42 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் உங்களுடைய தேசத்தின் மேல வெட்டுக்கிளிகளை அனுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். வெட்டுக்கிளிகள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டாக இருக்கிறது, நியாய தீர்ப்பாக இருக்கிறது. அந்த வணங்கா கழுத்துள்ள மக்கள், இருதய கடினமுள்ள மக்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை தாழ்த்த மனசில்லாத அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்தார். ஏனென்றால் அவருக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லை. கீழ்ப்படியாமல் போகும் பொழுது சொல்லி சொல்லி பார்க்கிறார், கீழ்ப்படியல. தீர்க்கதரிசிகள் மூலமா அவர் சொல்லி சொல்லி பார்க்கிறார். அதனால அவர் ஜட்ஜ்மெண்ட் அனுப்பினார். அந்த ஜட்ஜ்மெண்ட் லோகஸ்டா இருக்கிறது, அது எண்ணி முடியாத பலத்த ஜாதியா இருக்கும். 6வது வாசிக்கலாம், 1வது 6வது.
எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு.
இதை எண்ணி முடியாததாக வரும். அந்த வெட்டிக்கிளிகள் வந்து எண்ணி முடியாததாக அது வருகிறது. தொடர்ந்து பின்னால இருக்க வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அது வந்து என்ன செய்யறது என்றால் அத்தி மரத்தை சாப்பிட்டுருது. அத்தி பழங்களையும் அந்த இலைகளையும் பட்டைகளையும் சாப்பிட்டு விடுது. திராட்சை செடியை சாப்பிட்டுருது. ஒலிவ மரத்தை சாப்பிட்டு விடுறது. மாதளம் செடி அந்த எல்லாத்தையுமே அது சாப்பிட்டு முற்றிலும் தின்று போட்டு அதெல்லாம் பட்டெல்லாம் அது தின்னு சாரெல்லாம் உறிஞ்சி குடிச்சு அந்த மரத்தை டிஸ்ட்ராய் பண்ணிவிடுது. 7வது வாசிக்கலாம்,
அது தன் என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து.
இதை திராட்சை செடியை அழித்து அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது அவ்விதமாக அங்கே எழுதப்பட்டிருக்கு. இதே போல அந்த வெட்டுக்கிளிகள் வந்து எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு விட்டது. திராட்சை செடியை சாப்பிட்டு விட்டது. அது வந்து ஒலிவ மரங்களை சாப்பிட்டு விட்டது. அது புல் பூண்டுகளையும் சாப்பிட்டு விட்டது. அதனால மாடுகள் ஆடுகள் எல்லாமே செத்து போய்விட்டது. திராட்சை ரசம் அங்கே இல்லை. கோதுமை பார்லியை சாப்பிட்டனால அங்கே அவங்களுக்கு கிரைன்ஸ் இல்லை. அங்கே அவங்களுக்கு தானிய வகைகள் இல்லை. எல்லாமே இல்லாம போச்சு. எல்லாத்தையும் அது சாப்பிட்டு விட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனனால ஆண்டவர் லோகஸ் அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய ஜனங்கள் கீழ்ப்படியாம போனாங்க. இன்னைக்கு டினாமினேஷன் பீப்புள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அவள் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. தங்களுக்கு சாபனத்தை ஏற்படுத்திக் கொண்டு தங்களுக்கேற்ற போதைகளை ஏற்படுத்தி கொண்டு உலக பிரகாரமாக ஜீவிப்பதனாலே சத்தியத்தின் மேல வாஞ்சை இல்லாதனாலே ஆண்டவர் இந்த உலகத்திலே இந்த கொரோனா வைரஸ் அனுப்பி இருக்கிறார். இந்த லோகஸ் அங்க வந்திருக்கிறது. இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு போனது. பணம்லாம் காலி ஆயிட்டு என்ன செய்ய முடியும்? எங்க போய் பொருள் வாங்க முடியும்? ஒண்ணுமே இல்லை. 1000 ரூபாய் குடிச்சிட்டு 40 நாள் நீ வந்து சாப்பிடாம இருந்தா எப்படி செய்ய முடியும்? எல்லாமே பசி பட்டினால அங்க சாக வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது ஆடு மாடுகள் வந்து அழிஞ்சு போனது. திராட்சை செடிகள் அழிந்து போனது. கோதுமை அழிந்து போனது. ஒலிவ மரங்கள் அழிந்து போனதுனால என்ன நேரிடுகிறது? எல்லாரும் பட்டினியில இருக்க வேண்டியதா இருக்கு. ஆராதனைகள் நடக்கல. ஆராதனை நடத்த வேண்டும் என்றால் ஆடு மாடுகளை பலி செலுத்த வேண்டும். போஜன பலியும் பான பலியும் ஆலயத்தை விட்டு அற்று போயிட்டு. 9வது வாசிக்கலாம், கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு போஜன பலியும் போயிட்டு பான பலியும் போய்விட்டது. அங்க வந்து போஜன பலி செலுத்தணும்னா கோதுமை பார்லி வேணும். அங்க பான பலி செலுத்துறதுக்கு திராட்சை ரசம் வேணும். எல்லாத்தையும் சாப்பிட்டு வெட்டுக்கிளி வந்து சாப்பிட்டுட்டே. அதனால கர்த்தருடைய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். தொடர்ந்து அந்த வசந்த வாசிக்கலாம்,
ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள்.
The priests, the Lord's ministers mourn. என்னென்றால் என்ன இல்லை, இப்போ ஆராதனை நடக்கலை. பாசர்கள் வந்து துக்கிக்கிறார்கள். ஏன்னா எந்த பலியும் இல்லை, சோத்திர பலி இல்லை, துதிப்பதில்லை, ஆராதனை செய்வதில்லை, வார்த்தை போதிக்கப்படலை. எல்லாம் வெட்டுக்கிளி வந்து சாப்பிட்டுட்டு. இந்த கொரோனா வைரஸ்னால உலகம் முழுசும் ஆராதனைகள் சாப்பாகி விட்டது. ஆசாரியர்கள் பாசர்கள் துக்கிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 10வது வாசிக்கலாம்,
வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று.
இது திராட்சை ரசம் எல்லாம் வற்றி போய்விட்டது. நோ ஹோலி கோஸ், நோ அனாய்டிங். வயல்வெளி பாழாய் போனது, பூமி துக்கம் கொண்டாடுது. இன்னைக்கு உலகமே துக்கம் கொண்டாடுகிறது. சிலர் வந்து தங்களுக்கு போதுமான நிவாரணம் கிடைக்காதனால தங்களுடைய வீடுகளிலே கருப்பு கொடி ஏற்றி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே கருப்பு கொடி எதை குறிக்குது? துக்கத்தை குறிக்குது. எங்களுக்கு ஆகாரம் இல்லை, எங்களுக்கு பண வசதி இல்லை அப்படின்னு துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக, மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக வீடுகளிலே கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருக்கு. அதனால பூமி துக்கம் கொண்டாடுகிறது. கோதுமை அப்பானா சொல்ல, கோதுமை வார்கோதுமை திராட்சை தோட்டம் இல்லை. கத்தருக்கு பலி செலுத்த முடியாது, கத்தருக்கு ஆராதனை செய்ய முடியாது, முதற் பலன்களை கொண்டு வர முடியாது. 12 வசிக்கலாம்.
திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது, மாதளை பேரிச்சம் கிச்சலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று.
இதோ மாதுளை பேரிச்சம் கிச்சலி எல்லாமே அது முதற் பலன்களை கொண்டு கத்தருக்கு அவர்கள் பலி அங்க கொண்டு வந்து வருவார்கள். இப்ப எந்த முதற் பலன் கிடையாது, எல்லா வெட்டுக்களி எல்லாத்தையும் சாப்பிட்டு சந்தோஷம் அனுபவத்துறை விட்டு ஒளிந்து போயிடுச்சு. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லை. கத்தருக்கு ஆராதனை செய்தால் தானே மகிழ்ச்சி இருக்கும். வீட்டுக்குள்ள அடப்பட்டு கிடந்தா எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? வருமானமே இல்லைன்னா எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? சந்தோஷம் மகிழ்ச்சி அற்று போயிட்டு. காரணம் அந்த வெட்டுக்கிளி. எதுக்காக வெட்டுக்கிளி ஆண்டவர் அனுப்பினார்? அந்த ஜனங்கள் கத்துடைய வார்த்தையை விட்டு விலகினாங்க, அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போனார்கள், பாரம்பரியமாக ஆராதனை செய்தார்கள். அதனால போஜன பலி எல்லாமே நிறுத்தப்பட்டது. 13 பின்பகுதியில் உங்க தேவனுடைய ஆலயத்தின் போஜன பலியும் பான பலியும் செலுத்தாமல் நிறுத்தப்பட்டது. இங்க சோத்திரம் இல்லை, ஜபம் இல்லை, ஆராதனை இல்லை, எல்லாம் ஸ்டாப். இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, இந்த வெட்டுக்கிளியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றார். கர்த்தர் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே என்று சொல்கிறார். உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். 14 வாசிக்கலாம்.
பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள்.
இதோ உங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பர்களையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வர செய்து நீங்க வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்க முடியாது, வீட்டில தான் ஜெபிக்கணும். அதை விட இது மோசம். இப்போ வந்திருக்கிற இதோ வாதைகள் வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து ஆராதனை செய்ய முடியாது, ஜெபம் பண்ண கூட முடியாது, உங்க வீட்டில தான் ஜெபம் பண்ணணும். இப்போ ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே, நேத்து ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே, நம்ம உபாச ஜெபமானி இருக்கிறோம். நீங்க உபாசி ஜெபம் பண்ணுங்க. இந்த வெட்டுக்கிளி உங்களை விட்டு போகணும் என்றால், விளைச்சல் உங்களுக்கு வர வேண்டும் என்றால், உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வர வேண்டும் என்றால், நீங்க உபாசித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த குவாரண்டைன் பீரியட்ல தனிமைப்படுத்தி வீட்டில் இருக்கும் பொழுது அவ்வளவு வழக்கமா உபாச ஜெபத்தை செய்யற மாதிரி செய்தீங்களா? அப்படி செய்ய மறந்துட்டா இனிமேலாவது உபாசம் ஜெபம் பண்ணுங்க. 16 வாசிக்கலாம்.
நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையோ?
இதோ உங்களை விட்டு ஆகாரம் நீக்கப்பட்டிருக்கிறது. கொடுமையான ஆகாரங்கள் இப்பொழுது இல்லை, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லை. ஏ ஜாய் அண்ட் கிளானஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் அவர் காட். இதோ கர்த்தர் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு வரணும்னா நீங்க உபாசித்து ஜெபம் பண்ணுங்க. அதே போல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உபாசித்து ஜெபம் பண்ணாங்க. அவங்க வந்து யோபேல் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. அல்ல, கர்த்தர் மறுபடியும் அவங்க கூட பேசுறார். 2 Kings 13 வாசிக்கலாம்.
நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்ப.
உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, அன்னைக்கு உபவாசம் பண்ணும்பொழுது வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வார்கள். ஆனால் வஸ்திரங்களை அல்ல, உங்களுடைய இருதயத்தை கிழித்து மனம் திரும்புங்கள். அவர் இரக்கமும் தொடர்ந்து வாசிக்கலாம்.
அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர்.
அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனசு. நம்முடைய தேவன் வந்து அன்புள்ளவர். இந்துத்திய கொள்கையில் இருக்கிறவங்க மத கலவரங்களை ஏற்படுத்துறாங்க, பிற மதஸ்தர்களை பகைக்கிறார்கள். அது அவங்க தெய்வம் அப்படி செய்யுது. நம்முடைய ஆண்டவர் வந்து அன்புள்ளவராய் இருக்கிறார்.
ஆமென்.
நம்ம ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும், தீங்குக்கு மனசாவப்படுத்துகிற தேவனாய் மனசாவப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நீதியுள்ள தேவன், பாவத்துக்காக தண்டிக்கிறார். ஆனால் மனுஷன் தன்னை தாழ்த்தும் பொழுது, உபாச ஜெபம் பண்ணி தன் இதயத்தை கிழித்து தேவனில் மனம் திரும்பும் பொழுது, அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும், தீங்குக்கு மனசாவப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதனால அவர் வந்து அந்த வந்து இவ்வளவு பெரிய தீங்கை அனுப்பிவிட்டேனேன்னு அவர் நினைக்கிறார். இவங்க மனம் திரும்பும் பொழுது அவர் வந்து அந்த வாதிகளை அப்புறப்படுத்துகிறார். பாத்தீங்களா, நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவராய் இருக்கு. இயேசு நல்லவர், ஹல்லேலூயா. ஆனா இயேசு மனதுருக்கம் உள்ளவர். அவர் உலகத்துல இருந்த பொழுது மனதுருகி ஜனங்களை தொடும் பொழுது வியாதி நீங்கிறது. லாசருவே வெளியே வான, லாசரு வெளியே வந்தான். அவர் இன்றைக்கு ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறீர் இருக்கிறார். நீங்க பாசன் உபாசித்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் வந்து என்ன செய்வார் என்றால் தீங்குக்கு மனசாபப்படுகிறவராயிருக்கிறார். For he is gracious and merciful, slow to anger and of great kindness. அவருடைய கிரேட் கைண்ட்னஸ் இருக்கிறது. Repent at him of the evil. தீங்குக்கு அவர் மனசாபப்படுகிறவராயிருக்கிறார். உங்களுக்கு நீங்க ஜோமன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த சிலாக்கியத்தை தருவார். 14 வாசிக்கலாம்.
ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாக கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்.
இதோ நீங்க ஜோம்படி ஜோமன்னா ஆண்டவர் வந்து மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்குக்கு மனசாபப்பட்டு என்ன செய்வார் என்றால் போஜன பலியும் பான பலியும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க மறுபடியும் வந்து கூடி ஆராதிப்பதற்கு தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு ஒருவேளை அவர் அந்த ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லு. இன்னைக்கு நம்ம அந்த சூழ்நிலை தான் இருக்கும். ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியான ஆசீர்வாதம் இல்லை. ஒருவேளை ஒருவேளை அவர் திரும்பி மனசாபப்பட்டு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். If he will return and repent and leave a blessing behind him, even a meat offering and a drink offering into the Lord your God. நீங்க வந்து கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் ஆராதிக்கும்படியான ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு தருவார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதே போல என்ன செய்ய என்றால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபம் பண்ணினார். கர்த்தர் வெட்டுக்கிளிகளை அனுப்பினார். எல்லாத்தையும் அது பாழாக்கி போட்டது. அவருடைய ஆடு மாடுகள் அழிந்து போனது. அவருடைய மரம் செடிகள் அழிந்து போனது. பயிர் வகைகள் எல்லாமே அழிந்து போனது. மகிழ்ச்சி அங்கே எடுபட்டது. துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆராதனைகள் செய்ய முடியவில்லை. ஆராதனை செய்வதற்கு பலிகள் இல்லை. இவ்விதமாக என்ன செய்யற என்றால் அந்த அவர்களுக்கு அந்த வாதைகள் அங்கே ஊற்றப்பட்டது. லோக்கஸ் அங்கே வாதை வந்தது. இவ்வளவு வாதை வந்த பொழுது அவர்கள் கத்திரத்திலே மனம் திரும்பினார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கத்திரத்திலே மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பும் பொழுது கத்திர அவங்க ஜபத்தை கேட்டார்.
உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே
வாசிக்கலாம்.
அங்கே அது நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது.
ஆண்டவர் இங்க அங்க வந்து மேல்காற்றை அனுப்பினார் எகிப்தில. இங்க வந்து என்ன செய்யறார் என்றால் ஆண்டவர் என்று சேர்ந்த முன்தண்டு கீழ்கடலுக்கும் பின்தண்டு மேல்கடலுக்கும். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரெண்டு கடல் இருக்குது. ஒன்று மெடிட்டரேனியன் சீ, இன்னொன்று டெட் சீ. அதனால் ஒரு பகுதி அந்த வெட்டுக்கிளிகளை அந்த மெடிட்டரேனியன் சீக்கு அனுப்பியிருந்தேன். இன்னும் பின்தண்டை வந்து டெட் சீக்கு அனுப்பியிருந்தேன். அது அங்கே போய் விழுந்து செத்து நாறி கிடக்கும். பாருங்க ஜபமானது எப்படி செஞ்சுட்டு பாருங்க. எகிப்தில் செய்தது போலவே இங்கேயும் ஆண்டவர் அதே மாதிரி செய்திருக்கிறார். எகிப்தில் 10:19 யாத்ராம 10:19 வாசிக்கிறோம். இங்க யோபேல் 2:20 ஆண்டவர் அதே காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. God never changes. ஹல்லேலூயா. God never changes his pattern.
ஆமென்.
இங்க அங்கே மோசே ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அந்த வெட்டுக்கிளி வாதை அப்புறப்படுத்தினார். இதோ இங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வெட்டுக்கிளிகளை ஆண்டவர் அப்புறப்படுத்தினார். ஆமென்.
ஆமென்.
அது கீழ்கடலுக்கும் அது மேல்கடலுக்கும் மெடிட்டரேனியன் சீக்கும் டெட் சீக்கும் பாதி பாதியா பிரிச்சு அனுப்பி அதெல்லாம் மொத்தமா அந்த கடல்ல விழுந்து செத்து போச்சு. இப்பொழுது வெட்டுக்கிளி வாதை நீங்கி விட்டது. அதனால ரெண்டு பேட்டர்ல என்ன பார்க்கிறோம், ஜபம் பண்ணும் பொழுது வாதை நீங்கி விட்டது. மற்ற மனம் திரும்பும் பொழுது ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதை செய்கிறார். எகிப்தியர்களுக்கு அதை செய்தார். இங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்கிறார். யோபேல் அவிதமாய் செய்கிறார். Just like in Egypt, after all the locusts were destroyed in the Red Sea, ellame sevanda samudrathile adu vilundu ponadu. Idha sevanda samudrathile endha edathile poi andha vettukili amilndu ponadho adhe edathile dhaan pinbu paarvan marubadi irayatha kadina paduthikittan. Manandiruvamaatan isabelin devanukku avan keelpadiya maatan. அதனால் அவனும் அவனுடைய சேனைகளும் அதே இடத்துல தான் மூழ்கி போச்சு. எந்த இடத்துல வெட்டுக்கிளி மூழ்கிச்சோ அதே இடத்துல தான் மூழ்கி போனான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உங்களுக்கு ரெயின் தருவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் மனம் திரும்பிட்டாங்க, மாதை போய்விட்டது, வெட்டுக்கிளிகள் போய்விட்டது, ஆனால் இப்பொழுது அந்த விளைச்சல் வர வேண்டும் என்றால் ஆண்டவர் ரெயின் தர வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார், 2023 வாசிக்கலாம்.
சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார்.
இதோ உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் அவர் தருவார். அல்பா ஏஜி அமே அங்க வந்து என்ன சொன்னால், அல்பா ஏஜில ரெசரக்ஷன் இருந்தது, அங்க வந்து விஷன் அங்க இருந்தது, ஹீலிங் இருந்தது, அங்க வந்து ஏஞ்சலிக் விசிட்டேஷன் இருந்தது, அப்போஸ்தலர் நடபடியில் அந்த கிறிஸ்தவ வல்லமையான கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்தார்கள். அதே மாதிரி என்ன செய்யறால், நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். இந்த வெட்டுக்கிளிகள் பச்சை போட்டதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். 25 வாசிக்கலாம்.
நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் பெரிய சேனையாக வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சைத்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்.
இந்த வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் அந்த கேட்டர்பில்லர் அந்த முசுக்கொட்டை பூச்சிகளும் அங்கே பச்சித்து போட்ட எல்லா விளைச்சலையும் உங்களுக்கு நான் மறுபடியும் தருவேன். ஹல்லேலூயா. நீங்க மனம் திரும்பிட்டீங்க, நீங்க உபவாச ஜபம் செய்து மனம் திரும்பிட்டீங்க, நான் லோகஸ்ட் அப்புறப்படுத்தி விட்டேன், இப்பொழுது உங்களுக்கு மழையை தருவேன், மழையை தந்து நீங்க இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் திருப்ப தருவேன். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். உலகத்துல எந்த தெய்வம் இதே மாதிரி தெய்வம் உண்டா? அவர் ஒருவரே தேவன்.
ஆமென்.
தேவனுக்குரிய குவாலிஃபிகேஷன் அவர்கிட்ட தான் இருக்கு, மற்ற எந்த தெய்வங்களுக்கு கிடையாது. மாயாஜாலமா வந்து மாயாஜாலமா போகும். தேவன் வந்து வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின கர்த்தர், மாம்சத்துல வந்து இன்னைக்கு பரிசுத்தாவியை அனுப்பி உலகமெங்கிலும் என்ன சென்றால் அவருடைய வார்த்தை புறப்பட்டு சென்று ஒரு கூட்டமான மக்களை ஆயத்தப்படுத்துகிறது. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக நிற்கிறார்கள். ஒன் ட்ரூ காடுக்காக நம்ம நிற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஒன் ட்ரூ காட். அவர் நல்லவர், அவர் இறக்கம் மனதுருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர்கள். அவர் ஜபத்தை கேட்கிறார், உபாச ஜபத்தை அவர் அங்கீகரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு வாதையை அனுப்பினார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு அங்கே ஃபார்மர் ரெயின் அண்ட் லேட்டர் ரெயின், முன்மாறியும் பின்மாறியும் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். இந்த வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் அங்கே பச்சை புழுக்களும் அந்த முசுக்கொட்டை பூச்சிகளும் தின்று போட்ட அந்த வருஷத்தின் பலனை நான் மறுபடியும் உங்களுக்கு தருவேன். ஐ வில் ரெஸ்டோர் த பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா. எல்லாம் இழந்து போயிட்டியா, கடங்காரனா ஆயிட்டியா, கர்த்தர் நோக்கி கூப்பிடு, உனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணு. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கும் தேவனாயிருக்கிறார். ஆமே
ஆமே.
அவர் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார், ஆசீர்வதிக்கும் தேவனாயிருக்கிறார். மனம் திரும்பினா உனக்கு எல்லாத்தையுமே, நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை எல்லாத்தையுமே அவர் உனக்கு கொடுக்க முடியும் என்று இங்கே சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். அல்பா பிரைடு வாங்க வந்து நல்ல வார்த்தையில இருந்தது அப்போஸ்தல காலத்தில். பின்பு இந்த ரோமன் புழு வந்தது, கிபி 325 அந்த புழு வந்து அது எல்லாத்தையுமே அரிச்சு போட்டது, சபையே கெடுத்து போட்டு பெற்றது. அது நிக்கோலாய் மரசருடைய கிரியாகும், பீலையாமின் உபதேசமாகவும், ஏசபேல் உபதேசமாகவும், அந்திகிறிஸ்து உபதேசமாக வந்து அது வந்து என்ன சென்றால் பாரம்பரிய உபதேசங்களை கொண்டு கிறிஸ்தவ மார்க்கத்தை தேவனுடைய வார்த்தையை முற்றிலுமாக சபையை விட்டு அப்புறப்படுத்தினது. கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் என்ன சொல்றார் என்றால், நான் முன்மாரியும் பின்மாரியும் தருவேன் உங்களுக்கு. ஃபார்மர் ரெயின் லேட்டர் ரெயின், ஃபார்மர் ரெயின் டீச்சிங் அங்கே டீச்சிங், லேட்டர் ரெயின் வந்து ரெவலேஷன். உங்களுக்கு உங்களுக்கு நான் டீச்சிங் கொடுப்பேன், டாக்டரின் டீச்சிங் கொடுப்பேன், உங்களுக்கு வெளிப்பாட்டையும் தருவேன்.
ஆமென்.
அப்பொழுது என்ன செய்யும் என்றால், நீங்க இழந்து போன எல்லா விளைச்சல்களும் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும். அப்போ சில காலத்தில் இருந்த அந்த சத்தியத்தை இன்னைக்கு மறுபடியும் நம்ம மத்தியில கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு முன்மாறியும் பின்மாறியும் நம்ம இடத்துல பொழுது டீச்சிங் அண்ட் ரெவலேஷன் மத்தியில இருக்கிறது. அது ஒரு பெரிய விளைச்சலை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அது ஒரு கூட்டமான ஜனங்களை முற்றிலும் பரிசுத்தமாற்றி இருக்கிறது, அவங்கள பிரைடா மாற்றி இருக்கிறது, அவங்கள ஒரு ஸ்பெஷல் பீப்புளாக மாற்றி இருக்கிறது, புத்தியுள்ள கன்னிகளாக மாற்றி இருக்கிறது. ஐ வில் ரெஸ்டோர் என்று சொல்லப்படும் மணவாட்டி மரம் திருப்பி அழிக்கப்படுதல் என்ற செய்தி, த ரெஸ்டோரேஷன் ஆஃப் த பிரைட்ரி என்ற செய்தியில பிரதர் பிரணாம் இதை குறித்து இந்த யோபேலை குறித்து ரொம்ப அழகாக அவர் பிரீச் பண்ணியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தில் இருக்க வெளிப்பாடு தான் சொல்லுகிறேன். ஃபார்மர் ரெயின் அண்ட் லேட்டர் ரெயின், முன்மாறி நான் பின்மாறி நான் உங்கள் மத்தியிலே நான் பொழிய பண்ணுவேன் என்று சொல்கிறேன். கிரேட் அவுட் போரிங் ஆஃப் த ரெயின். நீங்க பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ப்ரே ஃபார் ரெவலேஷன். கேப்ஸ்டோன் வந்திருக்கிறது, தலைக்கல்லின் ஊழியம் வந்திருக்கிறது. நம்முடைய எனிமி லோகஸ் ஃபார்ம்ல வந்து எல்லாத்தையும் கெடுத்து போட்டப்பட்டான். கத்தர் இப்பொழுது அந்த லோகஸ் அப்புறப்படுத்தி விட்டு உங்களுக்கு நான் வந்து இழந்து போன அந்த விளைச்சலை மறுபடியும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமே
ஆமே.
பேல்வாட்ஸ்ல சாத்தான் போய் எல்லாத்தையுமே கெடுத்து போட்டான், உலகத்தையே கெடுத்து போட்டான். அவன் வந்து எல்லா கிறிஸ்தவங்களையும் கெடுத்து போட்டான், எல்லாரையும் பாரம்பரியமாக மாற்றிவிட்டான். ஆனால் அவள் ஆவிக்குரியவளாக மாறவில்லை. இன்னைக்கு நமக்கு என்ன செய்றால், நம்ம வந்து விக்டோரியஸ் லைஃப் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபைட்டிங் டு லிவ் எ விக்டோரியஸ் லைஃப். ஒவ்வொரு நாளும் நம்ம யுத்தம் பண்ணுகிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய வருது, சாத்தான் கொண்டு வருகிறான். அதை எல்லாத்தையுமே நம்ம ஜெயிக்கிறோம். எப்படி ஜெயிக்கிறோம்? சாத்தான் நம்மகிட்ட வரும்பொழுது அவனுக்கு நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. நம்மகிட்ட அவன் ஏதாவது ஒரு பாவம் இருந்தால் தான் வருவான். ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அவனுக்கு ஏதாவது உள்ளே வச்சிருந்தீங்கன்னா வருவான். அவனுடைய பொருள் ஏதாவது இருந்தால் அவன் வருவான். அவனுடைய உடைமைகள் உங்களுக்குள்ளே இருந்தால் அதை எடுக்கிறதுக்கு வருவான். அவனுக்குடைய உடைமைகள் எதுவும் இல்லை. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எதுவுமே இல்லைன்னா உங்ககிட்ட எப்படி வர முடியும்? இயேசு சொல்கிறார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், சாத்தான் வர்றான், ஆனால் அவனுக்கு என்ன இடத்துல ஒன்றும் இல்லை. யோவான் 14:30 அவ்விதமாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 1:4 உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர், எல்லா பொலிட்டீஷியனை காட்டிலும் பெரியவர். அவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா. அவன் நம்மகிட்ட வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், அவர் வந்து சாத்தானை ஜெயிக்கிறவர். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:13 என்ன வாசிடுவான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென்
ஆமென்.
ரோமர் 8:36 என்ன வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஓத்திரமோ, யாகுலமோ, துன்பமோ, நாசம், மோசமோ, இவை எல்லாவற்றையும் நாம் முற்றிலும் ஜெயங்கொள்வதாக இருக்கும். ஒண்ணுமே நம்மளை மேற்கொள்ள முடியாது. விதமான ஒரு விக்டோரியஸ் லைஃப் நம்ம செய்யும். கர்த்தர் நமக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஊற்றி இருக்கிறார். ஆமென்
ஆமென்.
பேப்டிசம் ரெயின் வந்து பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் ஆயிருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார், நமக்கு டீச்சிங் ரெயினையும் கொடுக்கிறார், அங்க ரெவலேஷன் 7 தண்டர்ஸ் இத வெளிப்பாட்டை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென்
ஆமென்.
ஜனங்கள் வந்து தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை புறக்கணிக்கிறதுனாலே பிசாசு அவங்களை அட்டாக் பண்ணுகிறார். லோகஸ் அவங்களை அட்டாக் பண்ணுது. இந்த லோகஸ் நம்மகிட்ட வரும்பொழுது அவன்கிட்ட எதுவுமே இல்லை, நம்மகிட்ட வர முடியாது. ஆமே
ஆமே.
கர்த்தர் உங்களுக்கு ஃபார்மர் ரெயின் அண்ட் லேட்டர் ரெயினை தருவார். த ஃபார்மர் ரெயின் அண்ட் த லேட்டர் ரெயின் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ரெண்டும் ஒன்று போல உங்களுக்கு ஊற்றுகிறது. இந்த ஃபார்மர் ரெயின் அண்ட் லேட்டர் ரெயின் தான் அங்கே வித்தை முதிர்ச்சி அடைய செய்கிறது. அது ஹார்வெஸ்ட் ரெயின். த டூ ரெயின்ஸ் பிரிங் தம் டு மெச்சூர் கிரெயின். அது கோதுமை பார்லியே முற்ற வைக்கிறது. இந்த மழை அங்க பெய்யும் பொழுது அந்த பயிர் நன்றாக வளர்ந்து அது முற்றின தானியத்தை உடையதா இருக்கிறது. ஹார்வெஸ்ட் ரெயின் வந்து லேட்டர் ரெயினா இருக்குது. ஃபார்மர் ரெயின் வந்து அது ஆரம்பத்திலே பெய்யப்படுகிறது. இப்படியாக முன்மாறியும் பின்மாறியும் பெய்து கர்த்தர் இன்னைக்கு ஒரு மணவாட்டி மேல ஆண்டவர் அவிதமான மழையை கட்டளையிடுகிறார். ஆமேன். நமக்கு டீச்சிங் ரெயின் அண்ட் ரெவலேஷன் வந்திருக்கிறது. ஆமேன்
ஆமேன்.
இதோ நாம வந்து இன்னைக்கு அபிதமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். 26 வசிக்கலாம்.
நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாக கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க தோல்வி அடைந்த மாட்டீங்க. நீங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் மறுபடியும் வரும். இந்த வெட்டுக்கிளிகளை ஆண்டவர் அப்புறப்படுத்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். 28 வசனத்தில் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவரு மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஹோலி ஸ்பிரிட் நான் அனுப்புவேன், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பீர்கள். இதுதான் யோவேல் திகித்த சில வாசிகள். அடுத்தபடியாக கடைசியாக நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்தில் முடிவடைகிறது. வெளிப்படுத்தல் 9000 1 2 வாசிக்கலாம்
ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது அவன் பாதாள குழியை திறந்தான் உடனே பெருஞ்சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து
ஐந்தாம் தூதன் எக்கால ஊதினான் அப்பொழுது வானத்திலிருந்து விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் அவனுக்கு பாதாள குழியின் திறவுகள் கொடுக்கப்பட்டது. அதனால இந்த நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது மெட்டீரியல் ஸ்டார் அல்ல, அது வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டாராக இருக்கிறது. தி ஸ்டார் வாஸ் நாட் எ மெட்டீரியல் ஸ்டார், இட் வாஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஸ்டார். வானத்திலிருந்து ஏற்கனவே அவன் விழுந்து விட்டான். ஏசாயா 14:12 வாசிக்கும் பொழுது, அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினே, நீ பூமியிலே விளவெட்டப்பட்டாயே என்று சொல்லப்பட்டிருக்குது. அவன் ஏற்கனவே விழுந்து விட்டான், அவனை சேர்ந்த தூதர்களும் விழுந்து விட்டார்கள். வெளிப்படுதல் 12:4 வாசிக்கிறோம், அது மூன்றில் ஒரு மங்கு தேவ தூதர்களை அது தன் வாலினாலே தன்னுடைய பொய் உபதேசத்தினால் எழுத்து பூமியிலே விளத்தள்ளிட்டு ஏற்கனவே அவன் விழுந்து போட்டான். பயாலாவசத்தை வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள், வலுசற்பம் அதை சேர்ந்த தூதர்கள் யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளவில்லை, வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படவில்லை, அங்கிருந்து அது தள்ளப்பட்டது, பூமியிலே விழத்தள்ளப்பட்டான். அதனால அது மெட்டீரியல் ஸ்டார் கிடையாது, நம்ம வானத்தில் பார்க்க ஸ்டார் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் சார் சாட்டனாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு கீ கொடுக்கப்பட்டது, த கீ ஆஃப் த பாட்டம்லெஸ் பிட், பாதாள குழியை அவன் திறக்கிறான். அவன் ஏற்கனவே விழுந்து விட்டான், இப்பொழுது அவனுக்கு அந்த கீ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது என்ன நடந்தது, தொடர்ந்து வசந்த வாசிக்கலாம்.
பாதாள குழியை திறந்தான் உடனே பெருந்துளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று, அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது, அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது, அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கோப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது.
இது அவன் பாதாள குழியை திறந்தான், அந்த குழியிலிருந்து புகை வந்து எழும்பிற்று, அந்த புகையினாலே சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது, அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது, அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கொப்பான வல்லமை கொடு. பாருங்க லோகஸ் மறுபடியும் வருது, யாத்ராமோ யோவேல் அதன் பின்பு கடைசி காலம். இப்பொழுது கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிற காலத்தில் வெட்டுக்கிளிகள் வந்திருக்கு. சாத்தான் வந்து அந்த பாதாள குழியை திறக்கும் பொழுது பிசாசின் ஆவிகள் அங்கே அடப்பட்டிருந்துச்சு. அந்த பிரிசன் ஹவுஸை அவன் திறக்கும் பொழுது அதிலிருந்து அந்த ஆவிகள் வெளிவருது, அதான் வெட்டுக்கிளிகள், டெமன். அது சாதாரண வெட்டுக்கிளி அல்ல, நேச்சுரல் லோக்கஸ் அல்ல, அது ஸ்பிரிச்சுவல் டெமன்ஸ். அதனால் அந்த அது வெட்டுக்கிளியன்னா அது பச்சை புல்லை சாப்பிடும், இலை தலைகளை சாப்பிடும், மரஞ்செடிகளை சாப்பிடும், இது வந்து மரஞ்செடியே சாப்பிடாது. அந்த வசந்த வாசிகள் மருந்து தொடர்ந்து வாசிக்கலாம்.
பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள்
ஏதாவது பூமியின் பூண்டையும் எந்த பூமியின் புல்லையும் பூண்டையும் எந்த மரத்தையும் அது சேதப்படாது. அது சாதாரண வெட்டுக்கிளி கிடையாது, அது ஸ்பிரிச்சுவல் டெமன்ஸ். அதனால் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்துவதற்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது, அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷர்கள், தேவனுடைய முத்திரை என்னது, பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட், பரிசுத்தாவியின் அபிஷேகம், தி சீல் ஆஃப் காட் இஸ் தி பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். இந்த லோகஸுக்கு தெரியுது, மற்ற மனுஷங்களுக்கு தெரியல, மனுஷங்களுக்கு தெரியல, வேற யாருக்கும் தெரியல. தேவனுடைய முத்திரை அவங்க நெற்றியில இருக்குதா இங்குது, அந்த வெட்டுக்கிளிகளுக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியுது யார் பரிசுத்தாவி பெற்றிருக்காங்க, யார் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, யார் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறலன்னு சாத்தானுக்கு தெரியும். அதனால பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க, நெற்றி வந்து எதை குறிக்கிறது, வெளிப்பாட்டை குறிக்கிறது. அதனால நெற்றியில தேவனுடைய முத்திரை, தரித்திராத மனுஷர்கள், இந்த வெளிப்பாடு தான் பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் கொண்டு வருகிறது. தங்களுடைய சிந்தையிலே தங்களுடைய ஆவியிலே அனாயின்ட் ஆகாதவர்கள், அது யாருன்னு பிசாசுக்கு தெரியுது, பிசாசுக்கு எல்லாம் தெரியும், நம்ம என்ன செய்யறோம்லாம் தெரியும், என்ன பாவத்தை செய்யறோம்லாம் தெரியும், நம்ம ஆவிக்கிறீங்களா இல்லைக்காம இல்லையான்னு தெரியும். அதனால பரிசுத்தாவிய பெறாதவர்கள், தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனசுகளை அதை சேதப்படுத்தும்படியாக அதுக்கு அதிகாரம் கொடுத்தது கொடுக்கப்பட்டது. 5 வாசிக்கலாம்,
மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது.
மேலும் அவளை கொலை செய்யும்படி அதிகாரம் கொடுக்கப்படாமல் 5 வேதனைப்படுத்தும்படியான அதுக்கு வந்து உத்தரவு கொடுக்கப்பட்டது. நீ பாருங்க, 5 மாசமா கொரோனா வைரஸ் உலகம் முழுசும் வந்திருக்கு, நிறைய பேர் சாகவும் செய்யறாங்க, நிறைய பேர் வந்து 14 நாள் அங்கே இருக்கணும், பின்பு 14 நாள் 28 நாள் அடைச்சி வச்சிருவாங்க, செத்தா கூட யாரும் போய் பார்க்க முடியாது. அதனால அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடுவார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவு அவர்களுக்கு விலகி போகும்.
நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவு அவர்களுக்கு விலகி ஓடி போகும்.
இதோ சாக வேண்டும் என்று ஆசை, உலகத்தில் இருக்கிறத விட சாகதே நல்லதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இப்போ இதுல இருக்க உபத்திரத்தை பார்த்து, அரசாங்கம் கொடுக்கிற தொல்லைகள், இயற்கையின் சூழ்நிலைகளால வருகிற பிரச்சனைகள், இன்னும் மத கலவரக்காரங்களால வருகிற பிரச்சனைகள், இத மாதிரி பிரிவினைகள், சண்டைகள், சமாதானம் இல்லாத காரியங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது உலக வாழ்க்கை எல்லாருக்குமே வெறுத்து போகுது. சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், ஆனால் சாவோ அவர்களுக்கு விலகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு சேனையாக இருக்கு. பின்னாலுக்கு வசந்த வாசிக்கும் பொழுது அது ஒரு ஆர்மி மாதிரி வருது, அது ஒரு குதிரைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது, அது பற்கள் வந்து சிங்கங்களின் பற்களை போல் இருக்குது, சிறகுகளின் இறைச்சல், அநேக குதிரைகள் பூண்டு யுத்தத்துக்கு ஓடுகிற ரதங்களின் இறைச்சலை போல் இருக்கிறது. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களை உடையதாக, கொடுக்கள் உடையதாக இருக்கிறது, 5 மாதம் அளவு மனுஷரை சேதப்படுறதுக்கு அதிகாரம் உடையதாக இருக்கிறது. இப்படியாக அது ஒரு பெரிய ஆர்மி ஆட்டம் வருது. அதெல்லாம் என்ன சொல்றாங்க, யுத்தம் வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரா மோதுறது, குண்டை போடுறது. ஆனா இந்த கொரோனா வைரஸ் வந்து காணக்கூடாத எதிரியா இருக்குதே, இது ஒரு யுத்தமா இருக்குதே, காணக்கூடாத காண்கிற எதிரின்னா நேரா போய் ஷூட் பண்ணிடலாம், இது காணக்கூடாத எதிரியா இருக்குதே அப்படிங்கிறாங்க. அந்த வெட்டுக்கிளிகள் அப்படிதான் இருக்கு, அது ஒரு சேனையாட்டும் வருகிறது, அது ஒரு யுத்தமாக இருக்கிறது. கொரோனா வாரோடு யுத்தம் பண்ண வேண்டும், அதை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. ஜெயிக்க முடியலையே, கத்தர் தானே அதை அப்புறப்படுத்த வேண்டும். அது ஜபத்தினால தானே போகும், மனம் திரும்பினா தானே அது போகும். அதனால யுத்தம் தொடங்கி இருக்கிறது. இந்த கொரோனா விரோதியை, இந்த சத்ருவை அங்க ஜெயிக்க வேண்டும், அதை கொல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அது கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரிதான் இருந்தானே கொல்ல முடியும். டெமன், அது பாதாள குழியிலிருந்து வந்த டெமன் ஸ்பிரிட், அது உலகமெங்கிலும் அது யுத்தத்தை ஏற்படுத்துகிறது. அவளுக்கு ஒரு ராஜன் உண்டு, 11 வசனம்
ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன், எபிரேய பாஷையில அபத்தோன் என்றும் கிரேக்க பாஷையில அப்பல்லியோன் என்றும் அவனுக்கு பேர்.
அவளுக்கு ஒரு ராஜன் இருக்க, வெட்டுக்கிளிகளுக்கு பொதுவா ராஜா கிடையாது, ராஜா இல்லாம பவுஞ்சு பவுஞ்சா போதும் நீதிமொழிகள் இருக்கு. ஆனா இங்க வந்து ஒரு ராஜன் உண்டு, இந்த டெமன் ஸ்பிரிட்டுக்கு ஒரு ராஜன் உண்டு, சாட்டன். அவன் எபிரேய பாஷையில அபத்தோன் என்றும் கிரேக்க பாஷையில அப்பல்லியோன் என்று பேர். அவன் பாதாளத்தின் தூதன், ஏஞ்சல் ஆஃப் த ஹெல். அதனால அவன் வந்து ரெண்டு பேர்ல, எபிரேய பாசையிலையும் கிரேக்க பாசையிலையும் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அபத்தோன் என்றும் அப்பல்லுயன் என்றும் அவன் அழைக்கப்படுகிறான். ஆண்டவர் யூதர்களை நேசிக்கிறார், புறஜாதிகளை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. யூதர்கள 144,000 பேர், மனவாட்டி வந்து புறஜாதிகளில 7 சபை காலங்களிலிருந்து ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்கிறார். இவங்களுக்கும் பேப்டிசம் அத ஹோலி கோஸ்ட் கொடுக்கிறார், அவங்களுக்கும் பேப்டிசம் அத ஹோலி கோஸ்ட் கொடுக்கிறார். அதனால்தான் யூதர்கள் புறஜாதிகள் என்று ரெண்டை வந்து டிஃபரன்சியேட் பண்ணதுக்காக தான் அங்கே எபிரேய பாசையில் அபத்தோன் என்றும் கிரேக்க பாசையில் அப்பொலியன் என்று பேர்னு சொல்லப்பட்டிருக்கும். அது இவங்களையும் தாக்கும், அவங்களையும் தாக்கும். ஆனால் தேவனுடைய முத்திரையை பெற்றவர்கள், பரிசுத்தாவியின் முத்திரையை பெற்றவர்களை அது வந்து தாக்க முடியாது. எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கு, பரிசுத்தாவியின் முத்திரையை பெற்றவர்களை அதை தாக்க முடியாது. இந்த டெமன் பவரை வந்து முறியடிக்க முடியுமா? முறியடிக்க முடியாது. ஆனாலும் அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு வந்து பேப்டிசம் அத ஹோலி கோஸ்ட் கொடுத்திருக்கிறார். ஆமே. டெமன்ஸ் வந்து ஒரு பாடியை ஹண்ட் பண்ணுகிறது. த டெமன்ஸ் ஹண்ட் அ பாடி. ஒரு வந்து திருடா இருக்கிறான், அவனை கொண்டு போயிட்டு என்னது ஜெயிலில் போடுறாங்க, பின்பு ஜெயிலில் இருந்து அவனை விடுதலை ஆக்கியிருந்தாங்க. விடுதலை ஆக்கின பிறகு அவன் பழையபடி அதே காரியத்தை தான் செய்வான், பழையபடி அவன் திருட்டையும் கொலை அவன் வந்து எல்லாத்தையுமே செய்ய தான் செய்வான். அவன் ஜெயிலில் இருந்ததாலும் மனம் திரும்பிட்டான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவன் தேயிலிருந்து வெளியே வந்த பிறகு இப்போ ஆண்டவர் இவ்வளோ நாள் இந்த ஆவிகளை அடக்கி வச்சிருந்தார். பிரிஷன் அங்கே பிரிஷன் ஹவுஸ் அங்கே இருக்கிறது, பல்லோகத்தில் கோர்ட் இருக்கிறது, பாங்கிற ஜெனரல் அங்கே பிரிஷன் ஹவுஸ் இருக்கிறது. ஆண்டவர் பாதாளத்தில் அவங்கள அடைச்சி வச்சிருந்தார் பொல்லாத ஆவிகள். இப்பொழுது பாதாள குழி திறக்கப்பட்டு சேட்டன் வந்து கீ ஆஃப் சயின்ஸ் மூலமாக 4வது பரிமாணத்தை கண்டுபிடித்தான். நெட்டு இன்டர்நெட் டிவி மற்ற எல்லாத்தையும் கண்டுபிடித்தனால 4வது பரிமாணத்தின் மூலமாக அந்த கீ ஆஃப் சயின்ஸ் மூலமாக இன்னைக்கு பாதாள குழி அடைக்கப்பட்டிருந்த கட்டப்பட்ட ஆவிகள் பாதாளத்தின் ஆவிகள் வந்து இப்பொழுது திறந்து விடப்பட்டாச்சு. அப்பொழுது முன்னால் எப்படி அழிவை ஏற்படுத்திச்சோ அவ்விதமான அழிவு முன்னால் அது என்ன செய்தது? நோபா காலத்தில் ஜனங்கள் வந்து புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். அதனால் அந்த நோபா காலத்தை ஆண்டவர் அழிச்சு போட்டார். அதே போல் இன்றைக்கி லிவிங் டுகெதர் மேரேஜ் பண்ணாமலே அவங்க புருஷ மனைவியாக வந்து குழந்தை கூட பெற்றுக்கொள்கிறாங்க. இன்னும் நாங்கள் மேரேஜ் பண்ணலங்கிறாங்க. அதில் பெண்களுடைய மோரல் லைஃப் மோசமாகிவிட்டது. இது ஆண்கள் வந்து பலாத்காரத்தில் ஈடுபடுகிறார்கள், பாலியல் பலாத்காரங்கள் அதிகமாகிவிட்டது, சிறு குழந்தைகளையும் கெடுத்து கொன்று போடுகிறார்கள். பேப்பரில் டெய்லி வாசிக்கிறோம் காம கொடூரர்கள் வாழுகிறார்கள். எல்லாம் இந்த டெமன்ஸ்பிரிட்டு தான். இன்னைக்கு முன்னால விட அதிக மத கலவரங்கள் ஏற்படுகிறது. இந்தியா நாட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவங்க சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி மத கலவரங்கள் ஏற்படல, இப்போ மத கலவரங்கள் ஏற்படுகிறது. ஏன் ஏற்படுகிறது? அந்த பாதாளத்தில் உள்ள ஆவிகள் வந்திருக்கிறது சமாதானத்தை எடுத்து போடும். ஹலோ, உலகம் முழுசும் இந்த ஜென்ரல் அந்த இந்நெற்ற பார்த்து அதில் பார்த்து பார்த்து இவன் கெட்டு போறான். மாரல் லைஃபே கெட்டு போச்சு. உலகம் வந்து என்ன நெற்று மூலமா அவன் பொய்களை பேசுகிறான். பொய்களை பேசி அரசியல்வாதிகள் பொய்களை பேசி ஜனங்களுடைய மனதை மாற்ற நினைக்கிறார்கள். வெறிய மத வெறியை ஏற்படுத்துகிறார்கள். எல்லாமே அந்த 4வது பரிமாணத்தின் மூலமாக தான் நடக்குது. அதனால அந்த சயின்ஸ் அந்த கீ கொடுக்கப்படும் பொழுது அந்த கீயை வச்சு அந்த பாதாள அறையை திறந்த உடனே உள்ள இருக்கிற கோடிக்கணக்கான ஆவிகள் வெளியே வந்து இன்னைக்கு நோவா காலத்தை போல உலகம் மாறிவிட்டது. லோத்து காலத்தை போல ஹோமோசெக்சுவல் பீப்புள் இதோ அங்கே இயற்கைக்கு மாறான அனுபவத்தை உடைய மக்கள் வந்து இன்னைக்கு லோத்து காலத்தை கொண்டு வந்துட்டு அது நோவா காலத்துக்கு லோத்து காலத்துக்கு பின்பு அது அங்க அடைக்கப்பட்டிருந்தது. இந்த கடைசி காலத்தில் திறக்க விட்டது, லோகஸ் வந்து விட்டது. அது உலகத்தை வந்து நரகமாக மாற்றிவிட்டது. மனுஷன் சமாதானமாகவே இருக்க முடியாது. அவன் மேல பல காரியங்களை கொண்டு வந்து நிம்மதியை கெடுப்பது, ஜனங்கள் நிம்மதியா வாழ்வதற்கு இந்த பிசாசின் ஆவிகள் விடுவதில்லை. அவங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி போடுவது, அவ்வளோ ஆண்களையும் பெண்களையும் இதை பாழாக்கி போட்டு விட்டது. ஆனால் நமக்குள்ள ஜீன் ஆஃப் காட் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜீவ அணு நமக்குள்ளே இருக்கிறது. அந்த ஜீன் ஆஃப் காட் இருப்பதனால அதுதான் ரெப்ரஸன்டேஷன், அதுதான் எட்டர்னல் லைஃப். அந்த ரெப்ரஸன்டேஷன் இருக்கிறது. நம்ம வேர்ல்ட் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தில் இருக்கிறோம். ஆமேன். ஆமே. சாத்தான் வந்து ஸ்கொட்டர், தேவன் உண்டாக்கின உலகத்தை அவன் எடுத்துக்கொண்டான், அவன் இல்லீகலாக எடுத்துக்கொண்டான். ஆதான் தேவனுடைய வார்த்தையை மீறினே அவன் வந்து இந்த ஹோல் ஹியூமன் ரேஸ் அவன் கெடுத்து போட்டான், முழு உலகத்தையும் அவன் கெடுத்து போட்டு விட்டான். சாத்தான் வந்து ட்ரீ ஆஃப் நாலேஜ் மூலமாக, அறிவின் விருட்சத்தின் மூலமாக, இந்த 4th டைமென்ஷன் மூலமாக உலகம் முழுவதையும் அவன் தீட்டுப்படுத்தி விட்டான். அவருடைய சிரிசிப்பை எல்லாத்தையும் கெடுத்து போட்டு விட்டான். சமாதானத்தை எடுத்து போட்டு விட்டான். ஜனங்கள் எப்பொழுதுமே நெகட்டிவாகவே திங்க் பண்ணுவார்கள். திங்க் நெகட்டிவ் கன்சர்னிங் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது நெகட்டிவா திங்க் பண்ணுவது, அதை வந்து பாசிட்டிவா திங்க் பண்றது இல்லை. அந்த அவனுக்கு பாதாள குழியின் திறவு கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். இப்பொழுது என்னன்னா, ஹீ ப்ராட் ஃபோர்த் அன் ஆர்மி ஆஃப் லோக்கஸ், ஒரு பெரிய சேனையாக அசுத்த ஆவிகள் உலகத்திலே வந்து இதை நினைச்ச சபை வந்து கெட்டு போனது, எல்லாமே சீரடைஞ்சு போனது. நோவா காலமும் லோத்தின் காலமும் மறுபடியும் வந்து விட்டது. இதுமான ஒரு காலத்தில் நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு வந்து வெளிப்பாடை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அக்சஸ் டு காட், தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு தொடர்பு கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்பாட்டை தந்திருக்கிறார். ஃபார்மர் ரெயின் அண்ட் லேட்டர் ரெயினை கொடுத்துருக்கிறார். ஆமேன்.
ஆமேன்.
God gave Satan a key. சாத்தானுக்கு ஒரு திறவுகோலை கொடுத்தார். He gave to his anointed one. அவனுடைய மக்களுக்கு அந்த கீ கொடுக்கப்பட்டது. அறிவின் விருட்சத்திலே பங்கு பெற்று உலகமானது இன்னைக்கு தீட்டுப்பட்டு போய்விட்டது. ஆண்டவர் நமக்கு ஒரு கீ கொடுத்திருக்கிறார். ஆமென். The message is the key given to us. Unlock the scriptures. ஆண்டவர் நமக்கு மெசேஜ் ஆக அவரை கொடுத்திருக்கிறார். அந்த கீயை வச்சு இந்த அன்லாக் த ஸ்கிரிப்சர், இந்த பைபிளை வந்து அன்லாக் பண்ண முடியும். இதுல இருக்க மிஸ்ட்ரிஸ் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பேர் இப்பொழுது ஆட்டுக்குட்டி ஆண்ட ஜீவ புஸ்தல் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய லைஃப் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். யூத ஜனங்கள் மேலே ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் வந்தது. ஹிட்லர் வந்து 6 கோடி 6 மில்லியன் பீப்புள், 6 லட்சம் யூதர்களை கொண்டு போட்டு விட்டான். அந்த பாசிச ஆவிகள் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் செகண்ட் வேர்ல்ட் வார் வந்தது, உலகத்துக்கு அது யுத்தங்களை கொண்டு வந்தது. இப்பொழுது உலகம் 3rd உலக யுத்தத்தை 1000 நோக்கி இருக்கிறது. அது பயோ வாராக இப்பொழுது ஸ்டார்ட் ஆகியிருக்கிறது. நியூக்ளியர் வாராக முடிவிடும். இந்த லோகஸ்ட் வந்து, இந்த டெமானிக் ஸ்பிரிட் வந்து, அது வந்து அதுக்கு முடிவு வருமா? அன்னைக்கு மோசே ஜெபம் பொழுது அது சிவந்த சமுத்திரத்தில் போய் விழுந்தது, செங்கடலில் போய் விழுந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பும் பொழுது பாதி வந்து கீழ்கடலுக்கும் பாதி மேல் கடலுக்கும் போயிட்டு. ஆனால் இப்பொழுது வந்து டெமன் ஸ்பிரிட் உலகத்தில் வந்திருக்கிறது. பாதாள குழியிலிருந்து வந்து மனுஷங்களுடைய ஆத்மா, மனுஷங்களுடைய மனசு எல்லாத்தையுமே, முழு உலகத்தையும் கெடுத்து விட்டது. இதுக்கு ஒரு முடிவு உண்டா? இதுக்கு ஒரு முடிவு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லோகஸ், இந்த லோகஸுக்கு வந்து முடிவு உண்டா? விசுவாசிகளும் அவனுடைய தூதர்களும் வந்து நரக அக்கினியிலே தள்ளப்படுவார்கள். மத்திய விசுவாசம் 25:41 வாசிக்கலாம்.
அப்போது இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள்.
இதோ பிசாசுக்காகவும் உடைய தூதர்களுக்காக ஆயத்தப்பட்ட நித்திய பாதாளத்தில் போய் பங்கடையும். இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் பாதாளத்துக்கு அனுப்புவார். ஆனாலும் முற்றிலுமான உடல் உலகத்துக்கு விடுதலை கிடையாது. அது நம்ம தொடாதபடி பாதுகாப்பார். நமக்காக ஆண்டவர் உலகத்துக்கு இறங்குவார். ஆனாலும் உலகத்துக்கு வந்து அங்கே முற்றிலுமான ஒரு தீர்வு இல்லை. இந்த பிசாசின் ஆவிகளுக்கு தீர்வு கடைசியில் நரகத்தில் தள்ளப்படும் பொழுது தான், அக்னி கடலில் அது தள்ளப்படும் பொழுது தான் அதுக்கு நிரந்தரமான முடிவு உண்டு. அதில் கத்தர் வந்து ஆர்மகெடோன் யுத்தத்தில் 3rd வேர்ல்டு வரல, எல்லா வைரஸும் அழிஞ்சு போகும். ஒரு வைரஸ் கூட இருக்காது. இப்பொழுது நம்ம ஜபத்தை கேட்டு ஆண்டவர் டெம்பரரியா டெலிவரன்ஸ் கொடுப்பார். நிரந்தரமான டெலிவரன்ஸ் வந்து அட்டாமிக் ஃபயர் அண்ட் ஹோலி ஃபயர். ஆண்டவர் கொண்டு முற்றிலுமாக சாத்தானையும் அவனுடைய கிரியைகளையும், அவனுடைய வைரஸ் எல்லாத்தையுமே, அவனுடைய ஆவிகள் இந்த லோக்கஸ் எல்லாத்தையுமே, வெட்டுக்கிளிகள் எல்லாத்தையுமே அங்கே அக்கினி கடலிலே பங்கடைப்பார்கள். அக்கினி கடல் தான் அங்கே நிரந்தரமான முடிவு. கத்தர் அதை அக்னி கடல தள்ளுபா, நமக்கு தேவனுடைய ராஜ்யம் வரும். தானியேல் 2:44, தானியேல் 2:44.
அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொண்ணையும் நொறுக்கினதை கண்டீரே. அப்படியே அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும்.
கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வருகிறது. முதலாவது பாபிலோனிய ராஜ்யம், 2வது மேதிய பெர்சிய ராஜ்யம், 3வது கிரேக்க ராஜ்யம், அலெக்சாண்டருடைய ராஜ்யம், அதன் பின்பு சீசருடைய ரோமாபுரி, ரோம அரசாங்கம், பின்பு இரும்பும் களிமண்ணான காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஒரு ராஜ்யம் உரமாக இருக்கிறது, ஒன்று பலவீனமாக இருக்குது. இரும்பும் களிமண்ணும் ஒட்டாதது போல ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சமாதானம் வராது. விதமான ஒரு பாதத்தின் நாட்களில் இருக்கிறோம். 4th கிங்டத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த கையால் பெயர்க்கப்படாத கல் இப்பொழுது வந்திருக்கிறது. கேப்ஸ்டோன் இப்பொழுது வந்திருக்கிறது. அது வந்து இப்பொழுது மோதுகிறது. அது பாதத்திலே மோதும் பொழுது அது தூள் தூளாக மாறிப்போம். அந்த இரும்பும் வெண்கலம், அந்த வெள்ளியும், அது களிமண்ணும் எப்படி வந்து தூள் தூளாக நொறுங்கி காற்றுல பறந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இந்தியா கவர்மெண்ட், அமெரிக்கன் கவர்மெண்ட், ஜாப்பனீஸ் கவர்மெண்ட், சைனீஸ் கவர்மெண்ட் எல்லாமே பொல்லாது தான். எல்லாமே சண்டைக்கு தான் நிற்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைக்கு தான் நிற்பாங்க. விதமான ஒரு உலகம் இது, சண்டை போடுற உலகம், ஒருத்தனை ஒருத்தனை கெடுக்கிற உலகம். ஒரு மதத்துக்கு விரோதமா இன்னொரு மதம், ஒருத்தனுக்கு விரோதமா இன்னொருத்தன், எல்லாமே பொல்லாதவங்க தான். உலகத்தை ஆளுகிற அதிபதிகள் எல்லாமே பொல்லாதவர்களா தான் இருக்கிறாங்க. எல்லாருமே கலவரத்தையும் பிரச்சனையும் அவங்களுடைய ஆதிக்கத்தையும் காண்பித்து மன ஜனங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா பிசாசின் ஆவிகள் கிரியை செய்கிறது. இந்த ராஜ்யங்களுக்குள்ள பிசாசின் ஆவிகள் இருந்தது. பாபிலோனிய ராஜ்யம் மேதிய பெர்சிய ராஜ்யம் பாபிலோனிய ராஜ்யத்தை மேற்கொண்டது. இதோ ஒரு கிரேக்க ராஜ்யம் வந்து மேதிய பெர்சிய ராஜ்யத்தை சண்டை போட்டது. அதுபோல இப்பொழுது இரும்பும் களிமண்ணும் ஒன்னோட ஒன்று சண்டை போட்டு கொண்டு இருப்பது. இதுதான் உலகம். உலகமே சண்டை போடுறது தான். இந்த ராஜ்யங்களே சண்டை போடுற ராஜ்யங்கள் தான். அதில் சமாதானம் கிடையாது, இதில் ஆரோக்கியம் கிடையாது, இதில் நிம்மதி செழிப்பு கிடையாது. இது வந்து விஷ கிருமிகள் நிறைந்த உலகம், வைரஸ் நிறைந்த உலகம். கத்தர் என்ன செய்கிறார் என்றால் ஃபயர்னால சுத்திகரிக்கிறார். அவனோட ஃபயரை கொண்டு இந்த லோகஸ் எல்லாத்தையுமே அந்த ஃபயரில் போய் அது விழுகிறது. அக்னி கடல்ல பங்கடைகிறது. இந்த கல் வந்து இந்த ராஜ்யங்களை எல்லாம் முற்றிலுமாக அழிச்சு தானோ அது பெரிய பர்வதமாகி என்ன நினைக்கும்? தேவனுடைய ராஜ்யம் ஐந்தாவதாக தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது. மொத்தம் நாலு ராஜ்யம் தான், நாலு ராஜ்யங்கள்லாம் எழுதியிருக்குது. அமெரிக்கா உலகத்தை ஆளவில்லை, ஜெர்மனி உலகத்தை ஆளவில்லை. கர்த்தர் பைபிளில் சொன்னபடி தான் நடக்கும். அவங்க பெரிய ஜனங்களாக இருந்தாலும் ஆளவில்லை. இந்தியா உலகத்தை ஆளவில்லை, இந்தியா வல்லரசு இல்லை. நாலு ராஜ்யங்கள், பபிலோனிய ராஜ்யம், மேதிய பெர்சிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம். இந்த நாலாவது ராஜ்யத்தில் இப்பொழுது நம்ம இருக்கிறோம். அதனால மிஸ்ட்ரி பாபிலோனி இருக்குது. கத்தோலிக்க மார்க்கம் இன்னைக்கு உலகத்தை ஆளுகை செய்கிறது. வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் பேங்க் அவங்க கையில் இருக்கிறது. அதனால இப்படியாக என்ன சொல்றது, முதல்ல சீசருடைய ரோமாபுரியா மாறி இப்பொழுது கத்தோலிக்க மார்க்கமாக அது மாறி இருக்குது. போப்பின் ரோமாபுரியா மாறி இருக்குது. ஆனால் இந்த கல் வந்து மோதும் பொழுது எல்லா ராஜ்யங்களும் அழிஞ்சு போகும். தேவனுடைய ராஜ்யம் எந்தெந்தைக்கு நிலைத்திருக்கும், அது வேற ஜாதிக்கு விடப்பட மாட்டாது. அதில் எழுதியிருக்க அந்த முக்கியமான பகுதி என்னன்னா, அது வேற ஜாதிக்கு விடப்பட மாட்டாது. அது இன்னொரு ஜாதி வந்து அதை மேற்கொள்ளாது.
அல்லேலூயா.
இன்னொரு ராஜ்யம் வரப்போறதில்லை. தேவனுடைய பரிசுத்தவான்கள் தானியேல் 7:25 என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஆளுகை செய்வார்கள். அது பரிசுத்தவான்களுக்கு இந்த உலகம் கொடுக்கப்படுகிறது. ஆடாம் இழந்து போனான், ஆடாமுக்கு மறுபடியும் கொடுக்கப்படுகிறது. ஆதாமும் ஏவாளுக்கும் அது கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய சபையும் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும். அந்த ராஜ்யம் எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலம் உள்ள ராஜ்யம்.
ஆமென்.
அந்த ராஜ்யம் வர நம்ம காத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். அருமையான கேட்டதான வார்த்தைகளை நினைத்து பார்ப்போம். லோகஸ், நேச்சுரல் லோகஸ் எகிப்தின் மேல வந்தது. பார்வோன் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை தாழ்த்தாதபடினாலே அவிதமான பாதை வந்தது. இன்னைக்கு உலகம் தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை தாழ்த்தாதபடினாலே ஆண்டவர் பாதைகளை அனுப்பியிருக்கிறார். ஆனாலும் மோசே ஜெபம் பண்ணும் பொழுது முடிவே ஏற்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனனாலே யோபேல் காலத்திலே ஆண்டவர் அந்த வெட்டுக்கிளிகளை அனுப்பினார். போஜன பலிகள், பானபலிகள் எல்லாமே நிறுத்தப்பட்டது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவங்களை விட்டு போய்விட்டது. ஆனால் அவர்கள் முன்மாறி ஜனங்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி முன்மாறியும் பின்மாறியும் தந்து அங்கே இழந்து போன எல்லா விளைச்சலையும் மறுபடியும் தந்து அவளுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைய செய்தார். என் ஜனங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போவதில்லை என்று அவளுக்கு அவ்விதமான ப்ராமிஸ் கொடுத்தார். இந்த கடைசி காலத்தில் வெளிப்படுத்தல் 9:6 பாதாள குழி திறக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் அடைபட்டிருக்கிற ஆவிகள் எல்லாம் உலகத்தில் வந்து இந்த உலகம் லோத்தின் நாட்களைப் போலவும் சோதாமின் நாட்களைப் போலவும் மாறி இருக்கிறது. அது நோவாவின் காலத்தைப் போல மாறி இருக்கிறது. டெமன் ஸ்பிரிட் உலகம் எல்லாத்தையும் மூடிவிட்டது. வாதைகள் ஊற்றப்பட்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் இந்த வாதை ஊற்றப்பட்டிருக்கிறது. பூமி அனைத்தையும் அது மூடிவிட்டது. ஜனங்களுடைய சந்தோஷத்தை எடுத்து போட்டு விட்டது. உலகம் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்ததினாலே உலகத்துக்கு இப்பொழுது 3rd உலக யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. மனுக்குலம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதனால் கர்த்தர் நமக்கு ராப்சர் வச்சிருக்கிறார், பாடி சேஞ்ச் வச்சிருக்கிறார். இந்த உலகத்தை ஆண்டவர் சுட்டரிப்பார். இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாமே சுட்டரிக்கப்படும், அக்கினி கடல்ல போடப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பரிசுத்தவான்கள் கூட இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வார். அதுக்கு பிறகு இன்னொரு ராஜ்யம் வரப்போறதில்லை, அது வேற ஜாதிக்கு விடப்பட போறதில்லை. வேற ஒரு ஜாதி வந்து அந்த ராஜ்யத்தை மேற்கொள்ள முடியாது. அது எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களில் உள்ள ராஜ்யம். காட்ஸ் ப்ரோக்ராம் என்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார், இப்பொழுது வாதை ஊற்றப்படுகிற நேரத்தில் இருக்கிறோம். நம்மை சுற்றி வாதை ஊற்றப்பட்டிருக்கு. நம்ம கோசைனில் இருக்கிறோம், இரத்தத்தின் கீழே இருக்கிறோம். ரிவீல்டு வேர்டை நம்ம புசித்து கொண்டிருக்கிறோம், ட்ரம்புக்காக காத்து கொண்டிருக்கிறோம். சாம்சன் இன்னும் ஒரு விசை கத்தாவே என்று ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ரெஸ்டோர் பண்ண, அவனுடைய அனாயிட்டிங்கை ரெஸ்டோர் பண்ணினார். அதே போல் நம்ம இன்னைக்கு ஜபிக்க வேண்டியதாக இருக்குது, ஆண்டவரே இன்னும் ஒரு விசை இறங்கும், இந்த உலகத்துக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும், நாங்கள் ஆராதனை செய்வதற்கு எங்களுக்கு இறங்கும், அந்த சிலாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ரெஸ்டோர் த அனாயிட்டிங், ரெஸ்டோர் த சாக்ரிஃபைஸ், ரெஸ்டோர் த டெம்பிள் ஒர்ஷிப், ரெஸ்டோர் த பிளஸ்ஸிங், எல்லா ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு திரும்ப தாரும் என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபித்தது போல நம்ம ஜெபிக்க வேண்டும். சாம்சன் ஜெபித்தது போல நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இறங்குவார், இந்த உலகத்துக்கு இறங்குவார். தீங்குக்கு மனசாகப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனாலும் இந்த சாத்தானுடைய ஆவிகளுக்கு இன்னும் நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தாவே இறங்கும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இறங்க வல்லவராய் இருக்கிறார். அதனால் கர்த்தர் நோக்கி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம், கர்த்தாவே நமக்கு உலகில் நடப்பவை அல்ல அவர் வருகையின் உண்மையை கூறும், உலகில் நடப்பவை அல்ல அவர் வருகையின் உண்மையை கூறும், அவர் வருகை மிகவும் சமீபம், அவர் வரவை சந்திக்க ஆயத்தமாம், அவர் வருகை மிகவும் சமீபம், அவர் வரவை சந்திக்க ஆயத்தமாம். என் இயேசு ராஜன் வருவான், என் உள்ளடங்க துதரோடு என்னை சுராஜ் என்னை ஆளவே வருவான், என்னை நீத்தையே சுராஜ் என்னை ஆளவே. கதாவே எமக்கு சோதரும் லோகஸ் எவ்விதமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது அனுப்பப்பட்டது, இந்த கடைசி காலத்திலே அது எவ்விதமாக அனுப்பப்பட்டது என்பதை நாங்கள் தியானிக்கும் பொழுது அது பழைய ஏற்பாடுலே பேட்டர்னாக இருந்தது, ரியாலிட்டியாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அது டெமன் ஸ்பிரிட்டாக இருக்கிறது. உலகம் அனைத்தில் மனுக்குலத்தின் மேல் அது அனுப்பப்பட்டது. நீர் எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறீர்கள், உம்முடைய முத்திரையானது எங்கள் நெற்றியிலே போடப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு இந்த வாதைகளை நீக்கிற தேவனாயிருக்கிறீர், மேல்காற்றை அனுப்புவீராக. கர்த்தாவே அந்த அந்த ரெண்டு கடலுக்கும் எப்படி போனதோ அதே போல் அது ஒளிஞ்சு போகட்டும். இந்த உலகமானது மனம் திரும்பாது, பூமியின் மக்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். ஆனால் உம்முடைய பிள்ளைகள் நிமித்தமாக நீர் ஆண்டவரே கிருபையாய் இறங்கி இதை நீர் நீக்கிற தேவனாயிருக்கிறீர், முடிவிலே அக்னிக்கடலே எல்லாத்தையும் தள்ளுவீர் என்றார். தேவனை மறக்கிற சகல ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். சங்கீதம் 9:17 வாசிக்கும், தேவனை மறக்கிற ஜனங்கள், தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தாத ஜனங்கள், வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க மனசில்லாத மக்களினால உலகத்திலே வாதைகள் ஊற்றப்பட்டிருக்கு. மனுஷன் ஆண்டவரின் 4 பரிமாணத்தின் மூலமாக அந்த ஈவில் ஸ்பிரிட் ஆனது இன்னைக்கு பாதாள குழி திறக்கப்பட்டு உலக மனத்தினுடைய மக்களுடைய மனசு கெட்டு போனது, வாழ்க்கை கெட்டு போனது. நீர் ஜட்ஜ்மெண்ட்டை அனுப்பியிருக்கிறேன், ஆனாலும் உம்முடைய பிள்ளைகள் நிமித்தமாக நீர் இறங்க வல்லபராயிருப்பதுக்காக சொல்றோம். எங்களுக்கு சிலாக்கியத்தை தார், நாங்கள் சபை கூடி வந்து ஆராதிக்க எங்களுக்கு சிலாக்கியத்தை தார், எங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருவீராக, எங்களுக்கு உம்முடைய பிளஸ்ஸிங்கை தருவீராக, இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவீராக. இந்த கேட்ட வசனம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உள்ளத்திலே கிரியை செய்யட்டும், கேட்ட வசனமானது உம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரியவர்களாக மாற்றட்டும், அவங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொண்டு வரட்டும், அவளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். இதுமே எல்லார் மேலும் இறக்கமாயிரும். எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்
கொடுக்கிறோம். இமையாரும் அவருக்கே கிறிஸ்தே சுருக்கே செலுத்துவோம் மகிமையாரும் அவருக்கே எந்தும் அவருக்கே.
கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.